மனிதர்கள் யார், மற்ற படைப்பினங்கள் என்ன, வானங்களும் பூமியும் உட்பட இவற்றுக்கிடையே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் படைக்கப்பட்டவை அனைத்தும், இவையெல்லாம் என்ன, மனிதர்களுக்கும் இவற்றுக்கும் என்ன சம்பந்தம், பொதுவான ஒரு கேள்வி அது. நாம் ஏன் படைக்கப்பட்டோம் என்று, நாம் ஏன் படைக்கப்பட்டோம் என்ற கேள்விக்கு நாம் இன்று இறந்துவிடலாமா என்ற அடுத்த கேள்வி இறக்க விரும்பவில்லை. நாம் வாழ வேண்டுமா, உயிர் வாழ வேண்டுமா, மரணிக்க வேண்டுமா, எது வேண்டும், உயிர் வாழ வேண்டும், அதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். நீங்கள் ஒரு உயிராக படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள், அந்த உயிரை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் உயிரோட்டத்துடன் வாழக்கூடிய வாழ்க்கையில் படைக்கப்பட்டிருக்கின்றான். நமக்கு அறிகின்றோம், உடல் உயிரிலிருந்து விளைந்திருக்கின்றது. ஒரே ஒரு உயிரணு, அந்த உயிரணு வளர்ந்து பெரிதாகி செல் அணுக்களாகி திசுக்களாகி பின்னர் உறுப்புகளாகி மனிதனாக நாம் வெளிவருகின்றோம். அந்த உயிரணு 100 ஆண்டுகள் வரையில் உங்களை வாழ வைக்கும் தகுதி பெற்றதாக இருக்கிறது. அதற்கு மேலும் இன்னும் உங்களுடைய உயிர் வாழ்க்கை உடல் வாழ்க்கையோடு இணைந்திருக்கின்றது, இதனையும் நாம் அறிகின்றோம். உடலில் வேதனைகள் இருக்கக்கூடாது, அந்த வேதனைகளை அறிவது என்ற உயிரோட்டம். மரத்து போய்விட்டால் வேதனை அறிய முடியாது, அங்கு புண்களும் ஏற்பட்டு அதன் மீதே நான் கால்களில் புண்கள் ஏற்பட்டாலும் நடந்து கொண்டிருப்பேன், வழி தெரியாது. உணர்வு அங்கு இருந்தால் வழி தெரியும், உணர்வு இல்லை என்றால் வழி தெரியாது. உயிரோட்டம் இருந்தால் வழி தெரியும், உயிரோட்டம் இல்லை என்றால் வழி தெரியாது. நாம் சுகமான வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றோம். சுகமான வாழ்க்கை என்ன, வாழ்க்கையில் வேதனைகளோடு வாழ்க்கையை வாழ்க்கை என்ன, நான் வாழ விரும்புகின்றேன் சுகமான வாழ்க்கையில் வாழ விரும்புகின்றேன், நான் வாழ விரும்பவில்லை வேதனையில் வாழ விரும்பவில்லை, இந்த இரண்டையுமே அறிவது உங்களுடைய உயிரோட்டமே தவிர உங்களுடைய உடல் உறுப்புகள் அல்ல. உயிரோட்டம் என்னுடைய உடலை விளைவிக்கின்றது, உயிரோட்டம் அந்த உணர்வுகளை பாதுகாக்கின்றது, உயிரோட்டத்தில் நான் வேதனைப்படுகின்றேனா அல்லது சுகத்தில் வாழ்கின்றேனா என்ற அடிப்படை இருக்கின்றது. அவ்வளவும் உயிர் சம்பந்தப்பட்டது. நாம் உயிரை விட்டுவிட்டு உடலை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது நல்லறிவா அல்லது அறியாமையா, நாம் ஒரு கேள்வியை கேட்கின்றோம். உயிர் வாழ வேண்டும், உயிர்தான் என் உடலை வளர்த்ததும் படைத்ததும், உயிர்தான் என் உணர்வை கொடுத்து நான் வேதனைப்படுவதையும், உயிர்தான் எனக்கு அந்த உணர்விலிருந்து நான் சுகமாக இருப்பதையும், அதனை அனுபவிப்பதையும், அதனை வேண்டாம் என்று வெறுப்பதையும், அவ்வளவையும் இந்த உயிரோட்டம் கொண்டிருக்கின்றது. உடலுக்கு என்ன வேலை இருக்கிறது? இந்த உயிரோட்டம் இல்லாமல் உடல் என்ற ஒன்று இருக்க முடியுமா? ஒரு அணுவிலிருந்து ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு மனிதன் பிறந்திருக்க முடியுமா என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். இது உயிர் சம்பந்தமாக நாம் அறிய வேண்டிய ஒரு விஷயம். உடல் முக்கியமல்ல, உயிர் முக்கியம். நீங்கள் உயிர் வாழ்க்கைக்காக பிறந்தவர்கள். உடலை வைத்துக் கொண்டு வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நாம் ஏன் இந்த உடலில் வேதனை ஏற்பட்டது என்பதை அறிவதற்கு முன்பாக சத்தியத்தை விளங்குகின்றோம். உயிர் என்னை படைத்தது, உயிர் எனக்கு சுகத்தை அளிக்கக்கூடியது. அதில் பாதிப்பு ஏற்படுமானால் படைப்பிலும் ஊனம் இருக்கும், சுகத்திலும் எனக்கு பாதிப்பு ஏற்பட்டு வேதனைகளில் வாழ்வேன். இது அடிப்படை. தெளிவாக பொய்களை நாம் களைய வேண்டிய சூழ்நிலை இது. பொய்கள் என்ன என்பதை அறிந்து உறுதியாக அதனை நீக்க வேண்டிய சூழ்நிலை இறை வழி மருத்துவத்திற்கு அடிப்படை. இதனை நீங்கள் உணர்கின்றீர்கள். நிச்சயமாக உயிர் முக்கியமே தவிர உடல் என்பது முக்கியமே இல்லை. உயிரோட்டம் சிறப்பாக இருக்கும் பொழுது உடல் நிலை, உடல் ஆரோக்கியம், உடல் உறுப்புகள் நல்லபடியாக இருக்கும், இதில் சந்தேகம் இருக்கின்றதா? இந்த படிப்பை நாம் படித்திருக்கின்றோமா? புத்தகங்களில், பாட புத்தகங்களில், கல்விச்சாலைகளில் படித்திருக்கின்றோமா? இல்லை. அவ்விதமானால் இந்த சத்தியத்தை நமக்கு அறிவித்தது யார்? இப்பொழுது எந்த புத்தகத்தையும் படிக்காமல் சரிதான், உண்மைதான் என்பதை நாம் அறிகின்றோமா இல்லையா? அப்படியானால் புத்தகம் என்பது இங்கிருக்கிறதா, நாம் படிக்கக்கூடிய புத்தகமா? பெருமை கொள்ள வேண்டியதா, அல்லது சத்தியத்தை உணர்ந்து பயபக்தியுடன் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை நமக்கு இருக்கிறதா? எது உங்களுடைய வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள்? பொய்யான வாழ்க்கையா, சத்தியமான வாழ்க்கையா? சத்தியத்துடன் நாம் வாழ்ந்தால் இறைவன் கொடுத்த அந்த சத்தியத்தை இந்த புத்தகத்திலிருந்து நாம் அறிகின்றோமே தவிர, இறைவனுடைய சத்தியத்திற்கு புறம்பானதை நீங்கள் படிக்கக்கூடிய அவ்வளவு புத்தகத்திலிருந்து அறிவீர்கள். உயிரோட்டம் இல்லாத ஜடங்கள் அவ்வளவு படிப்புகளும், அந்த ஜடமான படிப்புகளும், கல்விகளும், புத்தகங்களும் பணம் என்ற ஒரு பொருளை, ஜடப்பொருளை சம்பாதிப்பதற்கு மட்டும்தான் உபயோகப்படுமே தவிர வேறு இதற்கும் உபயோகப்படாது. அந்த பணத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் வாங்கக்கூடிய உணவிலிருந்து உள்ள கேடுகளை நீக்கிக் கொள்ள முடியாது, அதனுடைய விஷத்தன்மையை நீக்கிக் கொள்ள முடியாது. ஆனால் பெருமை கொண்டவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் பணம் படைத்தவன், வசதி படைத்தவன் என்று. இப்பொழுது நம்முடைய உணவிலிருந்து இருக்கக்கூடிய தீமைகள் நீங்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்கின்றது. அந்த உணர்வு எல்லா உணவு வகைகளிலும் நச்சுத்தன்மை படர்ந்து விட்டது, அதன் காரணமாக எனக்கு உணவு ஒத்துக்கொள்ளவில்லை என்று கூறக்கூடிய அளவுக்கு. என்ன அர்த்தம் அதுக்குன்னு கேட்டால், உணவு ஒத்துக்கொள்ளவில்லை, ஆகவே என் உயிரோட்டம் பாதிக்கப்படுகின்றது, உயிரோட்டம் பாதிக்கப்படுவதன் காரணமாக நோய்கள் உருவாகின்றன, சக்தி உருவாகின்றது, கெட்ட சக்தியும் உருவாகின்றது, நல்ல சக்தியும் உருவாகின்றது. நல்ல சக்தி உங்களுக்கு சுகத்தை கொடுக்கின்றது, கெட்ட சக்தியாக இருக்கும் பொழுது உறுப்புகளை அழிக்கக்கூடிய வேதனையை கொடுக்கின்றது. உணர்வடைய வேண்டும், எனக்கு ஆற்றல் வேண்டும், உயிர் ஆற்றல் வேண்டும் இப்பொழுது நான் சுகமாக வாழ்வதற்கு. உயிரோட்டத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்பு நீங்க வேண்டும், நான் வேதனையில் வாழாமல் இருப்பதற்கு. இந்த இரண்டும் சத்தியமாக அறிவிக்கப்படுகின்றது, இது எனக்கு வேண்டும். நீங்கள் உயிர் வாழ்கின்றீர்கள், உடல் வாழவில்லை. உயிரோட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள், உடல் பாதிப்புகள் என்ற ஒன்றை இந்த உயிரோட்டம் பாதிப்பதன் காரணமாக உருவாகின்றது. நீங்கள் அறிகின்றீர்கள், சத்தியத்தை இப்பொழுது அறிகின்றீர்கள். டாக்டர்கள் என்ற ஒரு கூட்டம் இருக்கிறது, மருத்துவ கூட்டம். இவர்கள் உயிரை பற்றி அறிந்தவர்களா? சத்தியம் உங்களுடைய உள்ளத்தில் கூறுகின்றது, அவர்கள் உயிரை பற்றி அறிய மாட்டார்கள். உயிரை படைப்பவர்களா? நிச்சயமாக உண்மை வெளிப்படுகின்றது, அவர்கள் உயிரை படைப்பவர்கள் இல்லை. உயிரை காப்பாற்றுபவர்களா? உயிரை காப்பாற்றுபவர்கள் இல்லை. இந்த டாக்டர்கள் என்ன செய்கின்றார்கள்? உடலை பார்க்கின்றார்கள், உடல் உறுப்புகளை பார்க்கின்றார்கள். அதில் பாதிப்புகள் இருக்கிறது என்று கண்டுபிடித்து விட்டோம் என்று கூறுகின்றார்கள். இந்த கண்ணை பார்க்க முடியாதது, ஒரு மிஷினுடைய கண்ணை வச்சு அப்பவும் பார்க்கறது ஒரு பொருளை தானே தவிர அதில் உயிர் தெரியுமா? எம்ஆர்ஐ ஸ்கேன் வைத்துக் கொள்ளுங்கள், எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வைத்துக் கொள்ளுங்கள், இன்னும் போதாகாரமான உங்களுடைய டெலிஸ்கோப்பை வச்சுக்கிட்டு ஒரு செல்லை பாருங்க, உயிர் தெரியுமா? அதில் நாங்கள் விஞ்ஞானிகள் என்று கூறுகின்றார்கள். மருத்துவம் விஞ்ஞான மருத்துவம் என்று கூறுகின்றார்கள். அதன் காரணமாக நீங்கள் இதை நம்புங்கள். நாங்கள் நோய்களை கண்டறிந்து கண்டுபிடித்து அதற்கு பதில் நாங்கள் வைத்தியம் பார்ப்போம். எனவே நாங்கள் தான் சயின்டிஃபிக் பீப்புள். சயின்ஸ் என்ற சொல் வந்தாலே பார்த்தா நம்புவேன், பார்க்காதது நம்பக்கூடாது. நீங்கள்லாம் படித்தவங்களா இருக்கீங்களே, இப்போ போய் இந்த மூட நம்பிக்கையை கொண்டிருக்கின்றீர்களே என்று கூறுவார்கள் பொய்யர்கள். அவர்களுக்கு அவர்களுடைய செயல்களின் கேடுகள் அழகாக்கப்பட்டிருக்கின்றன, அவர்களும் அதை அழகாக பார்க்கின்றார்கள், நாங்கள்லாம் படித்தவர்கள் என்று. நமக்கும் தவறான பாதையை காட்டுகின்றார்கள், நீங்கள் படித்தவர்கள் இவ்விதமாக எல்லாம் செயல்படக்கூடாது, படித்தவர்கள் சயின்ஸ் நம்பணும். சயின்ஸ் என்னன்னு சொன்னால் பார்த்ததை மட்டும் நம்பணும், பார்க்காத நம்பக்கூடாது. நீங்கள் இழிவுபடுத்தப்படுவீர்கள், நீங்கள் எள்ளி நலகையாளப்படுவீர்கள், பரிகாசம் செய்யப்படுவீர்கள். கடவுள் என்ற ஒன்றை நீங்கள் நம்பக்கூடாது, காரணம் அதை பார்க்க முடியாது. இறைவன் என்ற உணர்வை கொள்ளக்கூடாது, காரணம் பார்க்க முடியாது. சத்தியம் ஒன்றை பற்றி பேசக்கூடாது, காரணம் பார்க்க முடியாது. நீங்கள் உண்மையை பேசுகிறீர்கள், பொய்யை பேசுகிறீர்கள் என்றெல்லாம் பேசக்கூடாது, இதுவரையெல்லாம் பார்க்க முடியாது உணர்வுகள். அப்படியானால் வேதனை என்ற ஒன்று இருக்கின்றது, அதனையும் பார்க்க முடியாது, நம்பாதீர்கள். அதனை மட்டும் எப்படி நீங்கள் நம்புகின்றீர்கள்? வேதனை இருக்கிறது என்று நீங்கள் டாக்டர்களிடம் செல்கின்றீர்கள், தலைவலி இருக்கின்றது என்று செல்கின்றீர்கள், உடல்வலி இருக்கின்றது என்று செல்கின்றீர்கள். அங்கு அவர்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு ஒன்றுமே இல்லை, அவர்களுக்கு ஒன்றும் இல்லாமல் வலிக்குதாங்க, உணர்வை பார்க்க முடியாது. இவர்கள் மூடத்தனமாக பார்க்கக்கூடிய இந்த மூட நம்பிக்கை என்ற உபகரணங்கள், அதை கொண்டு பார்க்கக்கூடிய அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டுகள் அனைத்திலும் உயிர் கிடையாது, உணர்வு கிடையாது. அது உங்களுக்கு வேதனை பற்றி அறிவிக்காது, ஆனால் அந்த உறுப்புகள் படுதறிந்து விட்டால் படுதறிந்து விட்டது என்பதை காட்ட முடியும். உடல் உறுப்புகளில் பாதிப்பு ஏற்பட்டு என்பதை காட்ட முடியுமே தவிர, எந்த அளவுக்கு உயிர் அங்கு குறைவாக இருக்கின்றது, ஏன் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் காண முடியாது. நீங்கள் கூறுகின்றீர்கள், இல்லை டாக்டர் எனக்கு இன்னும் தலைவலிக்குது, இது உண்மையா பொய்யா? உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்து ஒன்றும் நல்லா இருக்கிறது, எதுவுமே உங்களுக்கு கஷ்டம் கிடையாது, எது உண்மை எது பொய்? இவர்கள் நம்புவது உணர்வையா, இவர்கள் நம்புவது இந்த கண்கள் என்ற இந்த பார்வைக்குரிய பொருள்களாக நான் பார்க்கப் போகின்றேன் என்று கூறக்கூடிய இவர்கள் முட்டாள்களா இல்லையா? வலியை எப்படிப்பா பார்க்க முடியும்? வேதனை இருக்கிறது மனசில் எப்படி பார்க்க முடியும்? நோயை பற்றி அறிந்தால் தான் குணமாக்க முடியும். ஆகவே நோயை பற்றி அறிந்தவர்கள் நாங்கள் தான் என்று கூறுகின்றார்கள். இல்லை, அழிக்கப்பட்டுவிட்ட உறுப்புகளை பார்த்தவர்கள் நீங்கள். ஏன் அழிகிறது, எப்படி அழிகின்றது, அதனை எப்படி நீங்கள் மீண்டும் உயிரோட்டம் பெறச் செய்து புதுப்பிக்க வேண்டும், படைக்க வேண்டும், அந்த உறுப்புகளை தெரியாது. இது உண்மை எது பொய்யது? இப்பொழுது நீங்கள் இந்த புத்தகத்திலிருந்து படிக்கின்றீர்கள். இந்த புத்தகம் இறைவனிடமிருந்து மனிதனுக்காக உருவாக்கப்பட்ட அமைக்கப்பட்ட சத்தியத்தை அறிவிக்கக்கூடிய புத்தகம். இது மட்டுமே புத்தகம், இதற்கு அப்பால் புத்தகம் இல்லை. நீங்கள் படிப்பதெல்லாம் மூட நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளக்கூடிய கல்விச்சாலைகளுடைய படிப்பு. பார்ப்பதை மட்டும் நம்புவேன், பார்ப்பதற்கு பின்னால் உயிர் இருக்கின்றது, அது உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பம் என்பதை நாம் ஆரம்பத்தில் இருந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். உயிர் இல்லாமல் உடல் இல்லை, நான் உடலை பார்க்கின்றேன், உயிரை பற்றி தெரியாது. இவர்கள் செத்த ஜடங்களா? இவர்கள் உங்கள் உயிரை காப்பாற்றுபவர்களா? நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம் என்று கூறுகின்றார்களே, ஒரு நோயை பற்றி அறிந்திருந்தால் தான் வைத்தியம் பார்க்க முடியும் என்று கூறக்கூடிய இவர்கள், நோயை பற்றி அவரவருக்கு வந்தால் தானே புரியும் பார்க்க முடியும். என் நோயை பற்றி நீங்கள் எப்படி அறிய முடியும்? எனக்கு இந்த மாதிரியான வழி இருக்குது, நான் அதை விவரிச்சொல்லவும் முடியாது, ரொம்ப விவரிச்சு கேட்டேன்னு சொன்னால் அதெல்லாம் வந்தால் தான் தெரியும் அவங்கவுங்களுக்குன்னு சொல்லுவோம். அப்படி இருக்கும்பொழுது என்னுடைய நோயின் தன்மைகள் என்ன, என்னுடைய பாதிப்பு என்ன என்பதை அறியாத இந்த மருத்துவர்கள், நாங்கள் சயின்டிபிக் டாக்டர் பார்த்து கண்ணால் பார்த்து உறுப்புகள் பழுதடைந்த பிறகு உறுப்புகள் பழுதடைந்து விட்டன என்று கூறுவோம். இவர்கள் கூறுகின்றார்கள், என்னுடைய நோயை பற்றி, தன்மையை பற்றி, அதனுடைய வழியினுடைய தன்மையை பற்றி அறியாத நீங்கள் எப்படி அந்த நோயைக்கு எனக்கு குணமாக்குவீர்கள், சுகப்படுத்துவீர்கள்? எது முக்கியம்? நான் உங்கள்கிட்ட வந்து சொல்றதுக்கு காரணமே எனக்கு உடலில் வந்து ஒரு வழி இருக்குது, வேதனை இருக்குது, அது போகணும். நீங்களோ நான் போக்குகின்றேன், வழியை பற்றி தெரியுமா, அதை அனுபவித்தால் மட்டும்தான் புரியுமா? எப்படி டாக்டர்கள் எனக்கு உதவி செய்வார்கள், எனக்கு உயிரளிப்பார்கள் என்று நாம் நம்புகின்றோம். சத்தியத்தை பொய்யாக்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், பிறருக்கும் அந்த பொய்யை நாம் கற்பிக்கின்றோம். இந்த பொய்யை கற்பிக்கும்போது நான் பாவங்களை செய்ய ஆரம்பிக்கின்றேன். நான் பொய்யில் வாடும்போது நான் தவறிழைத்துக் கொண்டிருக்கின்றேன், அது எனக்கு நான் செய்து கொள்ளக்கூடிய அநியாயம், இது பெரிய குற்றமில்லை இறைவனுடைய பார்வையில். ஆனால் இதனையே மற்றவர்களுக்கு போதித்து அவர்கள் சொந்தமாக அறிந்து உணர்ந்து செயல்படக்கூடிய பொறுமையை கொண்டு பார்ப்போம் என்று இருக்கும்பொழுது, இது ஆரம்பத்திலேயே பார்த்துவிட வேண்டும், அப்படி இல்லை என்றால் பெரும் பாதகத்தில் ஏற்படுத்திவிடும் என்று கூறி அவர்களை ஆரம்பம் முதலாகவே நீங்கள் உடல் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். உயிராற்றல் முக்கியம், உடல் முக்கியமல்ல. உயிராற்றல் நன்றாக இருந்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்பதை நாம் திரும்ப திரும்ப அறிய வேண்டியதாக இருக்கின்றோம். பொய்யர்களையும் புரட்டர்களையும் பின்பற்றி நாம் டாக்டர்களையும் மருத்துவர்களையும் நம்பி செல்லும் பொழுது சத்தியத்தை விட்டுவிட்டு, இந்த புத்தகத்தை விட்டுவிட்டு வெளியேறி நாம கற்பனை செய்து நேர்ந்துகின்ற அவ்வளவு புத்தகத்தையும் படித்துக்கொண்டு நாம் ஒருவரை ஒருவர் நினைச்சு கொண்டிருக்கின்றோம். அவருடைய கற்பனையை நான் படிக்கின்றேன், என்னுடைய கற்பனை இன்னொரு படிக்கின்றான், இதெல்லாம் புத்தகமாக மாறுகின்றது. வெறும் பொருள் அடிப்படையில் அந்த உறுப்பை சுகமாக்க தெரியாமல் வெட்டியெடுத்து விடுங்கள் என்று கூறுகின்றார்கள். நாமும் அதனை சயின்டிபிக்காக நாம் உயர்ந்து கொண்டிருக்கின்றோம், வெற்றியெடுத்து விடுகின்றோம் என்று கூறுகின்றார்கள். இப்பொழுது நாம் பொய்யர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா அல்லது சத்தியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? நீங்கள் விரும்புவது சத்தியம், உயிர் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள், ஆனாலும் உடலில் உயிர் இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். உடல் அழியும், உயிர் அழியாது, உயிர் பிரியும் என்று கூறுவோம். இதை நாம் அறிந்தவர்கள், இங்கிருந்து அறிந்தவர்கள். உண்மையில் நீங்கள் வாழ வேண்டும் என்ற விருப்பம் இருக்குமானால் இந்த புத்தகத்தை படியுங்கள். உங்களுடைய கைகள் தாங்களாக எழுதி வைத்துக்கொண்டு, அறியாமையில் எழுதி வைத்துக்கொண்டு, வீண் பெருமையில் எழுதி வைத்துக்கொண்டு, வெறும் அகம்பாவத்தில் எழுதி வைத்துக்கொண்டு கல்வியை படித்து அதில் உயிரிக்கிறது என்று கூறாதீர்கள். உயிரோட்டமற்றது. என்னுடைய ஹைபோதேசிஸ், என்னுடைய தியரிஸ், என்னுடைய ப்ராஜெக்ட்ஸ், நான் எழுதக்கூடிய ஒவ்வொன்றும் என்னுடைய கற்பனையை தவிர இல்லை. ஒரு ஸ்கேன் வைத்துக்கொண்டு பார்த்துட்டு இருக்கிறோமே, அந்த ஸ்கேன் பேசுதா, இங்கே எனக்கு வலிக்குது, இங்கே எனக்கு வலிக்குதுன்னு பேசுதா, அல்லது படம் பார்த்து கதை சொல் ஒரு பருத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் கதை பேசிட்டு இருக்கீங்களா? உங்களுடைய கற்பனையை கொண்டு மருத்துவம் அனைத்துமே படம் பார்த்து கதை சொல்லக்கூடிய கருத்து மருத்துவம், வீண் வார்த்தைகள் அடக்கூடிய மருத்துவம், நம்மை பேதைமையில் ஆக்கி, விளங்காதவர்களாக ஆக்கி, அறியாமையில் ஆக்கி, ஊர் மக்கள் அவ்வளவரையும் வழிகெடுத்து விட்டு, இவர்கள்தான் உங்களை விட சிறந்த மனிதர்கள், இவர்கள்தான் படிப்பாளிகள், இவர்கள்தான் அறிவுள்ளவர்கள் என்று தவறானதை உண்மையாக சித்தரித்து அதை பெருமையாக பேசி, மற்ற மனிதர்களும் தாங்களும் அந்த மனிதர்களோடு சேர்ந்துவிட வேண்டும் என்று இந்த புத்தகத்தை விட்டும் வெளியேறி மூடிவிட்டு அந்த புத்தகத்தை நம்ப ஆரம்பிக்கின்றார்கள். அவர்களுக்கு வழிகேடு உறுதியாகி வேதனைகள் அதிகமாகி, ஏன் வாழ்கின்றோம், இறைவன் ஏன் என்னை படைத்தான் என்ற அந்த கேள்விக்கு அழகிடுகின்றார்கள். இந்த கேள்வி கேட்கக்கூடிய ஒவ்வொருவரும் தங்களுடைய இறுதி நிலை அடைந்து விட்டார்கள். இந்த வாழ்க்கையில் விளங்காதவர்களாகவும் புரியாதவர்களாகவும் ஆகி நம்முடைய வாழ்க்கையில் பெரும் நஷ்டத்தை உண்டு பண்ணிக் கொள்ளக்கூடிய இந்த பாதையில் செல்கின்றார்கள். இப்பொழுது உங்களுடைய உயிர் ஓட்டத்திற்கு வருகின்றோம். உயிர் முக்கியம் நீங்கள் உடல் வாழ்க்கை வாழ்வதற்கு. உடல் அடியும், இறுதியாக உயிர் பிரியும். அந்த உயிரோட்டத்தில் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக அங்கு இணைகின்றன, அமைகின்றன. அந்த நன்மைகளை நீங்கள் அதிகமாக நீங்கள் தேடிக்கொள்ள வேண்டும். அந்த நன்மைகளில் உங்களுக்கு உயிர் இருக்கின்றது, வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கின்றது, அது பிரார்த்தனையாக அமையும். வாழ வேண்டும் என்ற அந்த ஆசை இருக்கும் வரையில் அது பிரார்த்தனையாக அமைகின்றது. ஏனென்றால் உங்களை படைத்தவன் உங்களை சாகரிப்பதற்காக படைக்கவில்லை, என்றென்றும் வாழ்வதற்காக நீங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். என்றென்றும் அழிவே இல்லாத வாழ்க்கையில் நீங்கள் வாழ வேண்டும். அந்த வாழ்க்கை உயிர் சம்பந்தப்பட்டது, உடல் சம்பந்தப்பட்டது அல்ல. நாம் உடல் சம்பந்தப்பட்டதோடு இணைத்துக் கொண்டு நான் 1000 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். அந்த 1000 ஆண்டு முடியும் பொழுது இன்னும் 1000 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று விரும்புவீர்கள். ஏனென்றால் நான் சம்பாதித்த பாவம் அப்படி, இந்த உலகத்தில் அந்த பாவத்தை நீக்கிக் கொண்டு செல்லாவிடில் என்னுடைய உயிருக்கு ஏற்பட்டக்கூடிய அந்த நஷ்டம், நரகத்தின் வேதனையில் வாழக்கூடிய அந்த உயிரோட்டம் உள்ள வாழ்க்கையில் அமைந்துவிடும். அப்படிக்கு இல்லாத இந்த உயிரோட்டத்தில் நன்மைக்கும், நன்மை சுகமும், தீமைக்கு வேதனையும் அங்கு உண்டு. இப்பொழுது நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கூடிய வேதனை உங்களுடைய உயிரோட்டத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த உணர்வினுடைய கிரகிப்பு. அது கிரகிக்கிறது, கூறுகின்றது, உங்களுடைய மனதுக்கு அறிவிக்கின்றது, நீங்கள் இவ்விதமாக கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்று. உயிரோட்டம் அது பாதிக்கப்படும் பொழுது அதனுடைய கஷ்டத்தை நான் எங்கு உணர்கின்றேன் என்றால், என்னுடைய நெஞ்சத்தில் உணர்கின்றேன், என்னுடைய மனதில் உணர்கின்றேன். நீங்கள் சுகமாகுங்கள் என்று. இவ்வளவும் சத்தியம். சத்தியத்தின் அடிப்படையில் வாழ வேண்டும். நீங்கள் படித்த படிப்பு அவ்வளவும் பொருள்களின் அடிப்படையை கொண்டது. உயிரோட்டத்தை நீங்கள் எழுத முடியாது. உங்களுடைய டிக்ஷனரிகளில் நீங்கள் புரட்டி பாருங்கள், உயிருக்கு என்ன அர்த்தம் என்று. காரணம், பொருளின் அடிப்படையில் விளைந்தது, நீங்கள் எழுதி வைத்துக் கொண்டது, உங்களுக்கு தெரிந்ததையெல்லாம் எழுதி வைத்துக் கொண்டிருப்பதுதான் டிக்ஷனரி. என் வேதனை என்ற ஒன்று நான் உணர்கின்றேன். அந்த வேதனையை என்ன என்று பாருங்கள். அது உணர்வாக அமையும், அதற்கு மொழி வடிவம் கிடையாது. உணர்வு வேண்டும் ஒருவருக்கு, உணர்வு என்றால் என்ன என்று பாருங்கள். உங்களுடைய டிக்ஷனரியில் கிடையாது. வாழ்க்கை என்றால் என்ன என்று பாருங்கள், அங்கு இருக்காது, கிடையாது. சுகம் என்றால் என்ன என்று பாருங்கள், ஆரோக்கியம் என்றால் என்ன என்று பாருங்கள், அதுக்கு பொருள் வடிவம் கொடுக்க முடியாது, அவ்வளவு உணர்வு. மனம் இருக்கின்றது, மனதை பாருங்கள் இருக்குதா என்று உங்களுடைய டிக்ஷனரியில் அங்கு இருக்க முடியாது. ஆனால் இவைதான் வாழ்க்கை. இவற்றையெல்லாம் படைத்தவன் யார் என்று கேளுங்கள் இறைவன், அதற்கும் பதில் இருக்காது அங்கே. உணர்வு, எந்த வடிவமும் இல்லாத ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு அமைத்த அந்த மாபெரும் ஆற்றல் மிக்க இறைவனை நீங்கள் இப்பொழுது ஏற்றுக்கொள்ளுங்கள். இறை வழி மருத்துவத்திற்காக, இறை வழி மருத்துவம் என்பது அரூபமானவற்றை, மறைவானவற்றை யார் நம்பிக்கை கொள்கின்றார்களோ அவர்களுக்கு இறை வழி வாழ்க்கை இருக்கின்றது. அந்த வாழ்க்கையில் ஒரு சிறு பகுதிதான் மருத்துவம் என்பது. உங்களை அறியாமல் நீங்கள் தவறு செய்யும் பொழுது அதன் காரணமாக ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பை நீங்கள் உங்களுடைய வேதனைகளாக, நோய்களாக கருதுகின்றீர்கள். உங்களுடைய நோய்களிலிருந்து என்று நீங்கள் விடுதலை பெறுகின்றீர்கள். உங்களுடைய உணர்வை நீங்கள் சீர்படுத்திக் கொள்வதன் காரணமாக சத்தியத்தின் மீது அமைந்தால் உங்களுடைய உடல்நிலை சீராக இருக்குமா, அசத்தியத்தின் மீது அமைந்தால் உங்களுடைய உடல்நிலை சீராக இருக்குமா? பொய் கூறி வாழப்போகின்றீர்களா, பொய்யை நீக்கிக் கொண்டு உண்மையுடன் வாழப்போகின்றீர்களா? உண்மையுடன் வாழும் பொழுது இறைவனை அவனுடைய சத்தியத்தையும் ஆற்றலையும் நாம் பிரதிபலிக்கின்றோம். பொய் கூறுபவர்கள் நிச்சயமாக இறைவனுடைய விரோதிகள். இறைவனுடைய அதிருப்திக்கு ஆளாகக்கூடியவர்கள் சத்தியத்திற்கு விரோதமாக இருப்பார்கள். இறைவனை நாம் சத்தியவான் என்று கூறுவோம். அதனை நாம் அறிந்திருக்கின்றோம். இங்கிருந்து பாடப்புத்தகங்களிலிருந்து இல்லை. பாடப்புத்தகம் இதை நிராகரிக்க வேண்டும் என்று கூறும், என்னை நம்பு என்று கூறும். அதை நம்பிய பிறகு அது விலகிக் கொள்ளும். நாம் மீண்டும் இங்கு தன்னந்தனியே, எந்த விதமான உணர்வும் இல்லாமல் அதனை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள தவறிய அவ்வளவு காலங்களில் இருந்தும் இன்று புதிதாக போகும் பொழுது நம்புவதற்கு வழி இல்லாமல் ஆகிவிடும். நான் வாழ வேண்டும் என்று, நீங்கள் வாழ வேண்டும் என்று விரும்பும் போதெல்லாம் நான் உயிர் வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணம் தான் இருக்கே தவிர உடல் வாழ வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது. ஆனால் உடலை பார்த்துக் கொண்டிருப்போம், உயிரை பற்றி தெரியாத நிலையில். இங்கு நாம் கை செய்தப்பட்டவர்களாக, நட்பெயர் இழந்தவர்களாக, நன்மையை தவறிட்டவர்களாக, பொய்யிலேயே வாழ்ந்து வந்ததன் காரணமாக, புரட்டர்களின் படிப்புகளை நம்பியதன் காரணமாக, வீண் பெருமையில் நானும் இந்த எஜுகேட்டட் பேண்ட் எஸ்டீம்டு சொசைட்டி இதில் நான் நுழைய வேண்டுவதற்காக வேண்டி நாலு வார்த்தை வீணாக போன இங்கிலீஷில் பேசிக்கிட்டு மக்கள் முன்பாக அரைவரை பேண்ட்டை போட்டுட்டு, நான் படித்தவன், நான் அமெரிக்காவிலிருந்து டிசன்ட் அடிங்க இறக்கப்பட்டவன், இம்போர்ட்டட் பர்சன், இவர் எக்ஸ்போர்ட் ஆகி இம்போர்ட் ஆகிட்டு வந்து நிற்பார், அதை பேண்ட்டோட கிழிச்சிக்கிட்டு வந்துப்பார், இவர் நாலு வார்த்தை இங்கிலீஷில் பேசுவேன்னு சொன்னால் அவரை நீங்கள் மதிக்கும் ஆரம்பிப்பீங்க. தாய்மொழி பேச தெரியாத இவர்கள், தாய்நாட்டில் வாழ தெரியாதவர்கள், ஊருக்கு போய் இரண்டாம் தர வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு அங்கே முதல் தர மக்கள் இவர்களை இழிவாக பார்ப்பார்கள். இங்கு வந்து இவர்கள் இரண்டாம் தர மக்களாக, அங்கிருந்து கீழே இறங்கியவர்களாக வந்து நாங்கள் முதல் மேட்டுக்குடி மக்கள் போன்றோம். இவர்கள் பாவனைகளில் வாடும்பொழுது நானும் அந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று முதல் தர மக்களாக இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் அவர்களை பார்த்து வழிகடுவதும், அவர்கள் தங்களுடைய பேச்சுக்கள் சாதனின் காரணமாகவும், அப்பகட்டின் காரணமாகவும், பணம் என்ற ஒரு ஆடம்பரத்தின் காரணமாகவும், இவர்களுக்கு முன்பாக முன்மாதிரிகளாக நீங்களும் எங்களை கொண்டு வாருங்கள் என்று கூறுகின்றார்கள். படிக்க வேண்டும், படித்துவிட்டு வாழ வேண்டும், நிறைய சம்பாதிக்க வேண்டும், பணம் பகட்டு ஆணவத்தோடு வாழ்வதுதான் வாழ்க்கை என்று. ஒருவருக்கும் ஆணவமும் பிடிக்காது, பகட்டும் பிடிக்காது, ஆடம்பரமும் பிடிக்காது, இந்த மாதிரியான வாழ்க்கையை வெறுப்பார்கள். ஆனால் நீங்கள் அதை விரும்புகின்றீர்கள். மனம் கெட்டுவிட்டது, மனம் வேலை செய்யவில்லை, உயிரோட்டம் பாதிக்கப்பட்டுவிட்டது, உயிரோட்டத்திற்கு மதிப்பளிக்கக்கூடிய அந்த சத்தியம் நம்மிடம் இல்லை. வீணாக வெளிப்படையாக ஆடம்பரத்தையும் பொருளின் அடிப்படையில் அழியக்கூடியவற்றை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய பிரதானமாக முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு அதுதான் வாழ்க்கை என்ற அடிப்படையில் வெற்றிக்குரிய பாதை என்றும் நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். இந்த எண்ணத்திலிருந்து இன்று விலக வேண்டும். நாம் இறை வழியில் வாழ்க்கையை வாழ வேண்டும். அதில் ஒரு மருத்துவம் என்ற துளி போன்ற இருக்கக்கூடிய அந்த ஒரு பாதையில் சென்றுவிடக்கூடாது. சுகத்தில் வாழ வேண்டும், சுகவீனம் அடைந்த பிறகு மருத்துவம் வேண்டும் என்று அந்த வழியில் செல்லக்கூடாது என்று இப்பொழுது நாம் அறிய வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். இறைவனுடைய வாக்குகள் முழுமையானது, உண்மையானது. பொய் கூறுபவன் நிச்சயமாக வெற்றியடைய மாட்டான். அத்தியாயம் 10 வசனம் 17, பொய் கூறாதீர்கள். சத்தியத்திற்கு விரோதமாக, உங்களுடைய இறை உணர்வுக்கு விரோதமாக, அவன் ஒருவனே கதி என்று நீங்கள் திரும்பக்கூடிய அந்த நாள் வருவதற்கு முன்பாக, அவனைத் தவிர கதி இல்லை என்று அந்த வார்த்தையினுடைய பொருள் அல்லாஹ் என்பதாகும். ஆனால் முஸ்லிம்கள் அந்த அல்லாஹ் என்ற ஒரு வார்த்தையினுடைய சொல் உச்சரிப்பை வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் தவிர அல்லாஹ் யார் என்பது தெரியாது. கடவுள் என்று கூறிக்கொண்டிருக்கிற இந்த மனிதர்கள் கடவுள் யார் என்று தெரியாது. மாபெரும் கடந்த சக்தியானது மகாசக்தி என்று கூறுவார்கள். அந்த மாபெரும் சக்தியை பார்க்க முடியாது, அது உள்ளத்தோடு இணைந்திருக்கின்றது. சக்தியானது உங்களுடைய வாக்கு உள்ளத்தில் இருக்கின்றது, இறை வாக்கு. ஒருவர் ஆசீர்வாதம் செய்தால் மாபெரும் ஆற்றல் எனக்கு இருக்கின்றது, இறை வாக்கு குறிவிட்டால் அந்த ஆற்றல் எனக்கு வேலை செய்யும் என்று கூறுகின்றீர்கள். அருள் வாக்கு குறிவிட்டால் அது வேலை செய்யும் என்று கூறுகின்றீர்கள். அந்த வாக்கு இறைவனிடமிருந்தே வந்த வாக்கு உங்களுடைய நற்செய்தியாக உள்ளத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. பொய் பேசாதீர்கள், சத்தியத்தை பொய்யாக ஆக்காதீர்கள், சத்தியவான் என்ற என்னுடைய பெயரை அசிங்கப்படுத்தாதீர்கள். பொய் கூறுபவர்கள் நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையில் விரும்புவதை ஒருபோதும் அடைய மாட்டார்கள். சிறிதோ பெரிதோ பொய் ஒவ்வொன்றும் உங்களுடைய உயிரோட்டத்தை பாதிக்கும். இறைவன் படைப்பவன், உயிரை படைத்தவன், அவனைத் தவிர கதியில்லை என்ற அனுவருக்கு வரும்பொழுது அல்லாஹ் என்ற பெயர் வருகின்றது. அங்கு அதனுடைய பொருள் அதுதான். கடவுள் என்று சொல்லும்போது கடந்த மகாசக்தி அவனுக்கு இணையாக எதுவும் இல்லை, அவனை கொம்பிடுகின்றேன் என்று கூறுவீர்கள். கொம்பிடுவது என்பது உன்னை தவிர கதியில்லை, உன்கதி என்று வந்துவிட்டேன் என்று சரணாகதி அடைவது கொம்பிடுதல் ஆகும். கொம்பிடுதலுடைய இன்னொரு பொருள் அல்லாஹ் என்பதாகவும் அறிந்து கொள்ளுங்கள். ஆனால் அந்த வார்த்தைக்கு என்ன மதிப்பு மரியாதையை கொடுப்பது என்று தெரியாமல் வீணாக ஒளி வடிவத்தையும் சொல் வடிவத்தையும் உருவமாக நான் கற்பனை செய்து கொண்ட வடிவத்தையும் நம்பிக்கை கொண்டு இதுதான் கடவுள் என்று நீங்கள் கூறுவீர்கள். நாங்கள் இந்த கடவுள்கள் எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஃபோக்கஸ்க்காக வேண்டி, கடவுள் நாங்கள் பார்த்தது கிடையாது அதனால ஃபோக்கஸ்க்காக வேண்டி வைத்திருக்கின்றோம். உண்மைதான், இன்னைக்கு அந்த ஃபோக்கஸே கடவுள் ஆயிடுச்சு. உண்மையானது இதை வச்சு நான் கடவுளை அறிய போறேன்னு அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்டை வச்சு அந்த ஃபோக்கஸை கடவுளாக்கின பிறகு எங்கு நாம் சருகிவிட்டோம் என்பதை பார்க்க வேண்டும், யாரால் வடிகெடுக்கப்பட்டோம் என்பதை பார்க்க வேண்டும். பூசாரிகள் நம்மை வடிகெடுத்தார்கள் என்பதை தவிர வேறு என்ன விளக்கம் கொடுக்க முடியும் இதற்கு? பூசாரிகள் வடிகெடுத்தார்கள் என்றால் இறைவன் நல்லறிவையும் நல்லுணர்வையும் கொடுத்தானே, அவனை ஏன் பின்பற்றவில்லை? இறை என்பது உணர்வா அல்ல பார்க்கக்கூடிய பொருளா? ஃபோக்கஸ் பண்றதுக்கு நீங்க நம்ம சொல்றோமே, எப்போ நம்ம இறைவனை அதிகமாக நினைவுகிறோம் என்றால் இரண்டு ஒரு கஷ்டங்கள் ஏற்படும் பொழுது, நன்மையான சூழ்நிலையிலிருந்து உங்களுக்கு வறுமை ஏற்பட வேண்டும், இறைவனை நீங்கள் நம்புவீர்கள், அல்லது நோய்களில் உயிர் பிரிந்துடுமோ என்ற நிலை வர வேண்டும், அப்பொழுது இறைவன் யார் என்பது தெரியும், உள்ளுக்குள் இறைந்துவீர்கள், உங்களுடைய மனதில் திரும்புவீர்கள், என் இறைவனே என்று பச்சாதப்படுவீர்கள், என்னை மன்னித்துவிடு என்று கேட்பீர்கள், நான் என்ன பாவம் செய்தும் தெரியவில்லை என்று கேட்பீர்கள், மனம் பதப்படைக்கிறது என்று கூறுவீர்கள், இங்கெல்லாம் இப்பொழுது திரும்ப முடிகின்றது, இதை பற்றி எந்த ஒரு மருத்துவரும் அறிய முடியாது, தைரியமாக இருக்கிறது என்று கூறுவார்கள். அந்த தைரியத்திற்கு அந்த டாக்டருக்கு அர்த்தம் என்ன என்பது தெரியாது. எப்படி மனம் என்ற ஒன்றை நீங்கள் பார்க்கின்றீர்களோ, பார்க்க முடியாத ஒன்றை, அதை போன்று அதை படைத்தவனை உணர்வதற்கு அந்த மனதில் உணர்வதற்கு என்ன குறை இருக்கின்றது, என்ன தடை இருக்கின்றது? மனம் என்ற ஒன்றை நாம் தொலைத்துவிட்டதன் காரணமாகத்தானே. மனம் என்ற ஒன்றில் இருக்கின்றது உங்களுடைய வாழ்க்கையினுடைய அஸ்திவாரம், விதை வித்து அங்கு அமைந்திருக்கின்றது. நீங்கள் வாடும் காலமெல்லாம் சுகத்தோடு வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருக்கின்றது. இதனை நம்பும் பொழுது உயிரோட்டம் பிறக்குமா பிறக்காதா? நம்பிக்கை இழக்கும் பொழுது உயிரோட்டம் குறையுமா குறையாதா? சத்தியத்தின் பக்கம் வர வேண்டும். பொய் என்ற அந்த நமக்கு உதவாத சத்தியத்தின் சத்தியத்திற்கு விரோதமான பாதையின் பக்கம் நாம் சென்றோம், அந்த பாதை நமக்கு காட்டப்பட்டும் இருந்தது, நாம் சிந்திக்காதவர்களாக அந்த பக்கம் சென்றோம், நம்பிக்கை இழந்தவர்களாக அந்த பக்கம் சென்று விட்டோம். சத்தியத்தை நாம் நம்பாமல் அசத்தியத்தை நம்பியதன் காரணமாக நம்பிக்கை குறைந்து கொண்டு வருகின்றது, என்னுடைய உயிர் வாழ்க்கை குறைந்து கொண்டு வருகின்றது, சுகமாக இருக்கும் வரை நான் அதை அறிய மாட்டேன், சுகவீனம் ஏற்படும் பொழுது நான் அங்கு என்னுடைய வேதனை அடைகின்றேன், வேதனை என்பது உயிர் பிரிஞ்சுவிடுமோ என்பதன் மீது வேதனை, இப்பொழுது பட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நான் துன்பங்களை வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றமே கஷ்டங்களாக அது இல்லை, என் உயிர் போயிருக்கிறோமோ என்று அந்த வேதனை, இறுதியாக நான் சென்று விடுவேன். வேதனை என்பது உணர்வு, கவலை என்பது உணர்வு, சோதனைகளில் வாழும் பொழுது இது எப்பொழுது சரியாக போகும் தெரியவில்லையே என்று நான் பதற்றப்படுவது உணர்வு, ஆத்திரம் அடைகின்ற பிறர் என்னை காப்பாற்றுவேன் என்று கூறி அவர்கள் என்னை கைவிடும் பொழுது அங்கும் உணர்வு, உணர்வில் வாழக்கூடிய நான் கெட்ட உணர்வுகளை விட்டும் சுகமான உணர்வுகளில் வாழ வேண்டும். அந்த சுகமான உணர்வு சுகம் என்ற ஒரு வார்த்தை உங்களுடைய நெஞ்சத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு பொருள் வடிவம் கிடையாது, உணர மட்டும்தான் முடியும், ஒளி வடிவம் கிடையாது, பிறருக்கு உணர்த்த முடியாது. அதிலிருக்கூடிய வேதனைகளும் சுகமும் அமைதியும் நிம்மதியும் அவரவர் அனுபவிக்க வேண்டுமே தவிர பிறருக்கு அனுபவிக்க முடியாது. இப்பொழுது நீங்கள் தனித்தனி மனிதனாக இருக்கின்றீர்களா அல்லது ஒட்டுமொத்த கூட்டு மனிதர்களாக இருக்கின்றீர்களா, அவரவருக்கு எடுக்கக்கூடிய உணர்வை அவரவர் தான் அனுபவிக்க முடியுமே தவிர பிறருக்கு அதை கொடுக்கவும் முடியாது, உணர்த்தவும் முடியாது, அதை அறியவும் முடியாது, வாங்கவும் முடியாது. அவரவர் சோதனைகளில் அவர்கள் வாழ்கின்றார்கள், அவர்களுடைய வேதனைகளில் அவரவர்கள் வாழ்கின்றார்கள், அவர்களுடைய சுகங்களில் அவர்கள் வாழ்கின்றார்கள். இது தனித்தனியே விதிக்கப்பட்டதா, ஒட்டுமொத்தமாக ஒரு சமுதாயத்தை விதிக்கப்பட்டதா? தனித்தனிய முறையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இது வாழ்க்கையினுடைய அடிப்படை. நீங்கள் யாரும் ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்ய முடியாது என்ற அந்த சத்தியத்தின் மீது நீங்கள் இப்பொழுது அமைய வேண்டும். ஒருவருடைய வேதனையை இன்னொருவர் நீக்கிட முடியுமா என்று பாருங்கள். அது வேதனை என்னன்னே தெரியாது, அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு வந்தாதான் தெரியும் என்று கூறுவார்கள். நாமும் அதை ஆம் என்று ஏற்றுக்கொண்ட பிறகு உங்களுடைய வேதனையை நான் குணமாக்குவேன் என்று ஒரு டாக்டர் சமுதாயம் இருக்கின்றது, அதனை நாம் நம்பிக்கை கொண்டோம். ஒட்டுமொத்த உலகமும் இது அசத்தியத்தின் பாதையா இல்லையா? நிச்சயமாக உங்களுடைய அசத்தியத்தின் மீது நீங்கள் வாடும் பொழுது வேதனை உங்கள் மீது விதிக்கப்பட்டதாகிறது. இது உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை அடைய செய்யாது. சுகமான வாழ்க்கையை வெற்றிவிட்டு உங்களை வீழ்த்திவிடும். நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பீர்களா? அத்தியாயம் 10:17. பொய் கூறுபவர்கள் வெற்றியடைய மாட்டார்கள். யார் பொய் கூறுகின்றானோ தன் இறைவனை பொய்யாக்குகின்றான். அல்லாஹ்வின் மீது எதை நீங்கள் கும்பிட்டு விடப்போகிறீர்கள் ஒன்றை தவிர கதியில்லை என்று இறுதி நாட்களில் அந்த அல்லாஹ்வின் மீது அந்த கும்பிடுதலுக்கு புறம்பாக என்று நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நாளில் நீங்கள் கும்பிடுதல், அல்லாஹ்வே என்று கூப்பிடுதல், கடவுளை என்று கூப்பிடுதல் உங்களுக்கு ஒரு காலம் உதவாது என்று அறியுங்கள். இந்த பாதையை கற்பித்த அந்த மக்கள் இரண்டு மடங்கு வேதனை அனுபவிப்பார்கள். ஒவ்வொரு கல்விக்கூடமும் ஒவ்வொரு கல்விச்சாலையும் இதுதான் முக்கியம் என்று போதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் அதனுடைய தலைவர்கள் தங்களுடைய குழந்தைகளை பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்பும் பொழுது சொந்த புத்தியை விட்டுவிடாதே என்று கூறி அனுப்ப வேண்டும். இந்த புத்தகத்தை விட்டுவிடாதே என்று கூறி அனுப்ப வேண்டும். நீ படிக்கப் போவது பொய், களவும் கற்று மர என்ற அந்த அடிப்படைக்கு செலுத்துகின்றன தவிர இதை கொண்டு நீ வாழ்ந்து விடலாம் என்று அந்த எண்ணம் கொள்ளாதே. நீ இந்த வகையான படிப்புகளில் மனம் கொண்டவனாக பெருமை கொண்டவனாக நீ வாழ்ந்து விடாதே. மற்ற மனிதனுடைய போக்கிலிருந்து நீ பாதுகாத்துக்கொள்கின்ற நன்றறிவுடைய ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய பள்ளிகள் தங்களுடைய குழந்தைகளை பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்பும் பொழுது சொல்லிக் கொடுத்து அனுப்ப வேண்டும். படிப்பு என்பது ஒரு கோமாளித்தனமான போக்குக்கு உன்னை அழைப்பிடும். ஒட்டுமொத்த மக்களிடம் போட்டியும் பொறாமையும் ஏற்படுத்திக் கொண்டு அவனுடைய வாழ்க்கையை நீ படிப்பதும் முந்தைய வாழ்க்கையை அவன் படிப்பதும் இறுதியாக பணம் என்ற ஒன்றை சம்பாதிப்பதற்கு மட்டும்தான் பயன்படுமே தவிர வழி எந்த ஒரு நன்மைக்கும் உள்ளத்தின் சுகத்திற்கும் வேதனையிலிருந்து உங்களை விடுவிப்பதற்கும் பயன்படாது. மருத்துவ அறிவு அது ஒரு சிறந்த உதாரணம். இருக்கிறதிலேயே உயிரை காப்பாற்றக்கூடிய மருத்துவ அறிவு தான் மிகப்பெரிய அறிவு என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். அங்கு உயிர் ஊசலாடி கொண்டிருக்கின்றது. ஒவ்வொருவருடைய உயிரும் அங்குதான் மரணம் அடையும் என்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம், தெளிவாக அறிந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய சூழ்நிலையிலும் அறிகின்றோம் அங்கு உயிர் பறிக்கப்படுமே தவிர உயிர் பாதுகாக்கப்படாது. இவ்வளவும் தெரிந்த பிறகு சத்தியம் என்ற ஒன்றை அறிந்து கொண்டிருக்கிற நிலையில் பார்க்கும் இடமெல்லாம் மருத்துவமனைகள், அங்கு மரண ஓடங்கள், ஒவ்வொருவரும் அங்கு சென்றுதான் மரணிக்கின்றார்கள். அங்கிருந்துதான் டெத் சர்டிபிகேட், இந்த நோயின் காரணமாக மரணம் அடைந்தார் என்ற டெத் சர்டிபிகேட். அப்படியானால் அந்த நோயை குணமாக்கக்கூடிய எந்த ஒன்றும் அங்கு இல்லைதானே. இந்த நோய்க்காக வந்தார், குணமடைந்தார், இயற்கையில் இறந்தார் என்று கிடையாது. இந்த நோயுடன் செத்தார், இந்த நோயுடன் செத்தார், இந்த நோயுடன் செத்தார். என்ன பண்ணாங்க அப்போ நோய்க்காங்க? இறுதிச் சடங்குகள் நிறைவேற்றப்பட்டன, மற்றவற்றில் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை. ஒவ்வொரு உறுப்பாக வெட்டி எடுக்கப்பட்டன. இறுதியாக அவர் மரணமடைந்து விட்டார் என்று தெரியும் பொழுது அவ்வளவு உறுப்புகளையும் இடம் கொடுத்து விடுங்கள். நீங்கள் பரோபகாரி, நீங்கள் தானம் செய்து விட்டீர்கள். உன்னத்திற்கு உயிர் இருக்கிற உயிரை காலி பண்ணிட்டு இன்னத்திற்கு உயிர் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு உசுப்பு ஏற்றி விட்டு கடைசியில் நாங்கள் பெரிய பரோபகாரிகள், தானம் செய்வர்கள், உறுப்புகளை தானம் செய்து விட்டோம் என்று கூறுகின்றீர்கள். இவையெல்லாம் வீண் மாயையாக பின் பெருமையாக கற்பிக்கப்பட்டிருக்கின்றன. நீங்கள் வாழ வேண்டும். உங்களுடைய உறுப்புகள் உங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும், மருத்துவருக்கு பொருந்தாது என்பது சத்தியம். அப்படி பொருத்தினால் அவர்களுடைய இயற்கை அதை வெளியேற்றிவிடும், நீக்கிவிடும். எந்த ஒரு கேடும் எனக்கு அப்பால் தனி மனிதனாக தனித்தவனாக தனித்தன்மை வாய்ந்தவனாக நான் படைக்கப்பட்டிருக்கின்றேன், அடுத்தவனுடைய உறுப்பிற்கு செல்லாது. அதனை நான் ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி எனக்கு மருந்துகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. செல்லாது என்று தவிர்க்கக்கூடிய அந்த அழகான சுரப்புகளை, அந்த சுரப்பினர்களை நீங்கள் தடை செய்வதற்காக வேண்டிய மருந்துகளை கொடுத்து அதனை விஷமாக்குகின்றீர்கள். இனி அந்த உறுப்புகள் உங்களை விட்டும் நீங்கிறது. வேற்று உறுப்பு மாற்று உறுப்பு உங்களுக்கு உதவாதது பொருத்தப்பட்டு அதனுடைய வேதனைகளை இனி வாழ ஆரம்பிப்பீர்கள். சத்தியத்தை கைவிட்டதன் காரணமாக இந்த நிலை. சத்தியத்திற்கு புறம்பாக நீங்கள் செல்லக்கூடிய ஒவ்வொரு பாதையிலும் வேதனைகளை நீங்கள் வாங்குகின்றீர்கள். தனி மனிதனாக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று இப்பொழுது நம்ப வேண்டும். உங்களுக்கு என்று ஒரு மனம், உங்களுடைய போன்ற ஒரு மனம் அடுத்தவருக்கு கிடையாது. உங்களுக்கு ஒரு மனம், உங்களை போன்ற மனம் அடுத்தவருக்கு கிடையாது. அந்த மனதில் உயிரோட்டம் இருக்கின்றது, நம்பிக்கை என்ற உயிரோட்டம். நம்பிக்கையற்றவர்கள் இறந்தவர்களுக்கு சமமானவர்கள், நம்பிக்கையுடையவர்கள் வாழ்வதற்கு உறுதியாக தங்களை செயல்படுத்திக் கொண்டவர்கள். இதில் உங்களுடைய நிலைப்பாடு, நீங்கள் தனித்தன்மையோடு வாழ்ந்தால் உங்களுடைய நிலைமை உங்களுக்கு புரியும். அப்படியானால் என் நிலைமைக்கு எவர் ஒருவரும் உதவி செய்ய முடியாது என்ற நிலை வரும்பொழுதுதான் உணர்வு பிறக்க ஆரம்பிக்கின்றது. இறைவனே என்று உனையே நான் கதியாக எடுத்துக்கொண்டேன், உன்னை கதியில்லை என்பது அப்பொழுது புரியும். நீங்கள் யார் என்று உணர்ந்து கொண்டால் மட்டுமே. நாம் எல்லாம் ஒரே உடம்புதான், உடல் ஒன்றுதான் என்று நீங்கள் நினைக்கும் பொழுது உள்ளத்திலிருந்துதான் நீங்கள் வாழ்கின்றீர்கள், விரும்புகின்றீர்கள். அந்த விருப்பத்தை நீங்கள் அடைய விரும்புகின்றீர்கள். ஒவ்வொருத்தருடைய விருப்பமும் ஒவ்வொரு மாதிரி, ஒரே மாதிரி கிடையாது. 1000 கோடி மக்கள் இருந்தால் 1000 கோடி விருப்பங்கள் இந்த நிமிடத்தில், இந்த தருணத்தில், அடுத்த செகண்ட் மாறுது. இன்னொரு 1000 கோடி விருப்பங்கள் எங்கு போய் முடியும்? தேவன் கூறுகின்றான், என்னுடைய விருப்பங்களையும் என்னுடைய வாக்குகளையும் நீங்கள் எழுதினால் கடல் கோராக மையாக இருந்தாலும் சரி, இன்னும் 7 கடல்கள் சேர்ந்தாலும் சரி, அவை தீர்ந்து போகும், என்னுடைய வாக்கியம் முடிவராது. உங்களுடைய வாழ்க்கை அப்படிப்பட்டது, என்றுமே முடிவராத வாழ்க்கை. இதில் ஒன்றை உங்களால் அறிய முடியுமா என்று கேட்டால் முடியாது. அப்படி இருந்தும் நான் படித்தவன் என்ற முட்டாள்தனமான மூட நம்பிக்கையை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். படித்தவன் என்ற வார்த்தையை சொல்வதற்கு வெட்கப்பட வேண்டும். அறிவு கெட்டவன் என்பது அர்த்தம், மூளை கெட்டுவிடுதான், அறியும் தன்மை கெட்டுவிடக்கூடாது. இந்த அறியும் தன்மையில்தான் மூளை வேலை செய்கின்றது, அந்த உணர்வின் நம்பிக்கையில் மூளை வேலை செய்கின்றது. மனம் மூளையை கட்டுப்படுத்த வேண்டுமே தவிர மூளை மனதை கட்டுப்படுத்தக்கூடாது. அறியுங்கள், மூளை மூளை என்று கூறிக்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு கூறுவார்கள், ஆர் யூ அவுட் ஆஃப் யுவர் மைண்ட், மைண்டு கண்ட்ரோல் போயிடுச்சு அவனுக்கு. கத்தும் போதும், சத்தியத்துக்கு விரோதமாக அவர்கள் வரம்பு மீறும் பொழுதும், அவர்களுடைய தன்மைகளில் குணநலக்கேடுகளில் வாடும் பொழுதும், நீ மனுஷனான் கேட்பான், உனக்கு மனசுன்னு கிடையாது கேட்பாங்க. இப்போ எங்கே வந்தது மனசெல்லாம், எப்போ பார்த்தோம் மனசை பார்த்தோம்? மனம் இதை இயக்க வேண்டும், கண்ட்ரோல் வைத்திருக்க வேண்டும். இந்த மூளையின் செயல்பாடுகள் மனதை கொண்டிருக்கின்றன, மனமோ உணர்வு அடிப்படையிலானது. இங்கே முதல்ல கோபம் வருது, அப்புறமா மூளை இயங்குது, வாய் தெறிக்க பேசணும். கவலை வருகின்றது, மூளை அடைஞ்சு விடுகின்றது, எந்த எண்ணமும் இல்லை, மூளை வேலை செய்யவில்லை, மந்தமாகி விடுகின்றது, சோர்ந்து போய் உட்கார்ந்து விடுகின்றேன். இந்த மூளைக்கும் உங்களுடைய மனதிற்கும் கமாண்டிங் ஃபோர்ஸ், இந்த ரெண்டுக்கும் இடையிலே உயிரோட்டம் வேலை செய்கின்றது. நம்பிக்கையின் அடிப்படையில் எந்த ஒன்றுக்குமே உங்களுக்கு உருவம் கிடையாது என்பதை அறியுங்கள். உருவ வழிபாடை நீங்கள் செய்து கொண்டிருக்கும் முறையில் உருவமற்ற இந்த நிஜ வாழ்க்கையை தவறவிட்டு விடுவீர்கள். இறைவன் ஒருவன் என்ற அந்த உணர்வு முக்கியமே தவிர, நீங்கள் தனித்தனி மனிதனாக படைக்கப்பட்டீர்கள் என்ற அந்த உண்மையை முக்கியமே தவிர, சத்தியத்தின் புறம்பாக நாம் எல்லோரும் ஒரே கூட்டம், எல்லோரும் ஒரே மாதிரி தான், வித்தியாசம் கிடையாது. ஒரே உடல் நிச்சயமாக இல்லை. ஒவ்வொருவரும் முகத்தை பாருங்கள், இறைவனுடைய படைப்பு, ஒரே வட்டமான முகம், 2 கண்கள் அதே இடத்தில், மூக்கு அதே இடத்தில், வாய் அதே இடத்தில், காதுகள் அதே இடத்தில், 1000 படி மக்களுக்கு 1000 படி வித்தியாசமான முகங்கள். படைப்பாளனை பற்றி என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள்? ஒரே மாதிரியான படைப்பாக இல்லை. இந்த உருவத்திலேயே ஒரு வட்ட வடிவத்தில் இந்த 2-3 உறுப்புகள், கண்கள், மூக்கு, காது, வாய், இதை வைத்துக் கொண்டு 1000 கோடி படைக்கப்பட்ட ஒவ்வொரு முகமும் ஒவ்வொரு விதமாக, இவ்விதமாக படைப்பவன் உருவமில்லாத உள்ளத்தில் எத்தனை மாற்றங்கள் வைத்திருப்பான்? ஒவ்வொன்றையும் நம்பிக்கை கொள்ள வேண்டிய நீங்கள் எப்படி நீங்கள் மனிதர்களை பின்பற்றி மூட நம்பிக்கையில் பள்ளிக்கூட படிப்பை படித்துவிட்டு நான் படித்து விட்டேன் என்று ரோடுகளில் வேலை கழிந்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் வீடுகளில் வாழ பிறந்தவர்கள், ரோடுகளில் அலைய பிறந்தவர்கள் இல்லை. இந்த புத்தகத்தை படித்திருந்தால் வீடுகளில் சிறப்பான வாழ்க்கையை தந்திருப்பான். ஒவ்வொருவருக்கும் தனித்தனிய முறையை கண்டுபிடிப்பாளர்களாக இருப்பீர்கள். இங்கே இருக்கக்கூடிய 300-400 பேர் ஒவ்வொருவரும் கண்டுபிடிப்பாளர்களாக இருப்பீர்கள். நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டுமா அல்லது கண்டுபிடித்ததை படிக்க வேண்டுமா? படித்துவிட்டு ஒப்பிப்பவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், அடுத்தவனுக்கு வேலை செய்வர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நான் எனக்கு முதலாளியாக வேண்டும் என்றால் எனக்கு தனித்தன்மையோடு ஒரு படிப்பு வேண்டும், எனக்கு தனித்தன்மையோடு ஒரு அறிவு மாற்றல் வேண்டும். தனித்தன்மையோடு தான் நீங்கள் படைக்கப்பட்டீர்கள், ஆனால் மாறிவிட்டீர்கள். ஒட்டுமொத்தமாக ஒரே குப்பை தொட்டியில் சேர்ந்து குப்பை படிப்பை படித்துவிட்டு நான் முட்டாள் என்று தெரிந்திருந்தோம், நான் அறிவு படைத்தவன் என்று தனக்கு நானே புகழ்வாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த வகையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். படித்தவன் என்று கூறும்பொழுது வெட்கப்பட வேண்டும். சொந்தத்தை இழந்து விட்டேன், இனி பார்ப்பதை மட்டும்தான் நம்ப முடியும், பார்க்க முடியாத உயிரோட்டம் உள்ள என் வாழ்க்கைக்கு உரிய அந்த ஆற்றலை நான் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த ஆற்றலை படைத்த இறைவனையா நாம் திரும்பவும் பார்க்க முடியும்? படித்துவிட்டு நான் பெருமை கொள்ளும் பொழுது பெருமையை நீக்கிக் கொள்ளுங்கள். எந்த பெருமையும் நீங்கள் நம்பக்கூடாது, விரும்பக்கூடாது என்பதை இன்று அறியுங்கள். எங்கள் இறைவனே, பெருமையிலிருந்து எங்களை காப்பாற்று. நாங்கள் படித்த படிப்பின் வீணான போக்குகளில் இருந்தும் பெரும்பாலான எங்களுடைய வாழ்நாட்களை, இளமையின் வாழ்நாட்களையும் வீணடித்துவிட்டு பிறகு அடுத்தவனுக்கு கூலி வேலைகள் பார்க்கக்கூடிய அளவுக்குத்தான் இந்த படிப்பு கொண்டு சென்று விடும் என்பதை அறிந்திருந்தும் நல்ல கூலிக்காரனாக நான் போக வேண்டும், பெஸ்ட் பிளேஸ்மெண்ட் எனக்கு வேணும், உச்சி குடிமையை பிடிச்சி கொண்டு போய் நீ தான் கரெக்டான ஆளும் சொல்லிட்டு முதல் துறை வேலைக்காரனாக நான் ஆவதற்காக வேண்டும், முதல் மார்க் வாங்க வேண்டும். சொந்த வாழ்க்கையை வாடுங்கள் என்று உள்ளுக்குள் இருக்கின்றது, சுயமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று உள்ளுக்குள் இருக்கின்றது, சுதந்திரமான வாழ்க்கை வேண்டும் என்று உள்ளத்தில் இருக்கின்றது. இவை எல்லாத்தையும் மறந்துவிட்டு அடிமைத்தனமான வாழ்க்கை, இவன்றையாக போய் வேலை செய்யணும், கூலி வேலை பார்க்கணும், பட்ஜெட் வாழ்க்கை வாழணும், விசாலமான வாழ்க்கை, தாராளமான வாழ்க்கைக்கு வழியே இல்லை என்று என்னை நான் ஆக்கிக் கொண்டு வாழக்கூடிய இந்த தரித்திரம் படுத்த மனிதர்களுடைய போக்குகள் இருக்கக்கூடிய கல்விகளையும் கல்லூரிச்சாலைகளையும் விட்டு நீங்கள் விலகும் பொழுது சுய உணர்வு இருந்தால் தவிர சொந்தமாக சுதந்திரமாக வாழ முடியாது. இன்று நீங்கள் விரும்புங்கள், எங்கள் இறைவனே எங்களுடைய சுய சிந்தனையையும் சுய அறிவையும் சுதந்திரமான வாழ்க்கை வேண்டும் என்ற அந்த மனப்பான்மையும் விட்டும் நாங்கள் வடிகட்டப்பட்டுவிட வேண்டாம். எங்களுடைய சந்ததிகளும் வடிகட்டுவிட வேண்டாம். அவர்கள் பெருமை கொள்ள வேண்டாம். இந்த படிப்பின் வேதனையிலிருந்தும் அவர்கள் இதனை ஒரு சிஸ்டமாக அமைத்து விட்டார்கள். இதை படித்தால்தான் உன்னை மனிதனை ஏற்றுக்கொள்வேன் என்று எனக்கு வேறு வழியில்லை, அதற்காக படிக்கப் போகின்றேன். என்னை குற்றம் பிடிக்காது, என் குழந்தைகளை குற்றம் பிடிக்காது. அவர்களுக்கு உன்னுடைய உணர்வை கொண்டு வாழ வைக்கக்கூடிய அந்த தன்மையை உன்னிடம் நான் சமர்ப்பிக்கின்றேன், பிரார்த்திக்கின்றேன். உன்னிடமே நான் திரும்புகின்றேன். உன்னை விட்டால் கதி இல்லை என்ற அந்த பயபக்தியை கொண்டு உங்களுடைய குழந்தைகளை நிச்சயமாக நீங்கள் பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்பலாம். சுய உணர்வு நிச்சயமாக தவறாது. அவர்கள் அடுத்தவனுக்கு கூடி வரைக்கு போக மாட்டார்கள். சுய சிந்தனையோடு வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை கண்டுபிடிப்பார்கள், தனக்குரிய வாழ்க்கையை. அதில் பிறருக்கு நன்மை இருக்கிறது. இறைவனுடைய அனுமதியை கொண்டு நிகழும். ஒவ்வொருவரும் தனித்தனிய முறையே அப்படிப்பட்ட வாழ்க்கையை தனிகள் கொண்டிருக்கின்றீர்களே தவிர ஒட்டுமொத்த கூட்டாக வாழக்கூடிய வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியாது. சத்தியம் அறிந்து கொண்டிருக்கின்றீர்கள். இதற்கு புறம்பாக நீங்கள் சொல்ல வேண்டாம். ஒரு சத்தியத்தை நீங்கள் பின்பற்றுங்கள். இறைவன் உங்களுக்கு வாழ்நாள் முழுமைக்கும் போதுமானவன். இந்த உடல் அடியும் வரையில், இந்த உடல் அழியும், அழியக்கூடிய உடல், பலகீனமான உடல், ஒரு குறிப்பிட்ட காலத்துறையின் மீது மட்டுமே தான் அது வாடும். அதற்கு பிறகு அது வாழ முடியாது. உங்கள் கண் முன்பாக நீங்கள் எவ்வளவுதான் அதனை நீங்கள் சீர்படுத்திக் கொள்ள முயன்றாலும் சரி, அது உங்கள் கண் முன்பாக அழிந்து கொண்டிருக்கும். நீங்கள் அது தடுப்பவர்கள் இல்லை. விதிக்கப்பட்ட விதி, பார்க்கக்கூடிய பொருள்கள் அனைத்தும் அழியும். நான் என்றென்றைக்கும் வாழ வைத்து விடுவேன் சாத்தியமே கிடையாது. நாம் அழிபவர்கள், உடலால் உயிரால் என்றும் வாழ்பவர்கள். இறைவனுடைய படைப்பு உங்களுக்கு ஒரு மாபெரும் சோதனை. உடலா உயிரா, எது வேண்டும்? இப்பொழுது கேளுங்கள், உயிர் வேண்டும். உடல் முக்கியமல்ல, உயிர் இருந்தால் உடல் இருக்கின்றது. அந்த அடிப்படையை கொண்டாவது நாம் உயிர் தான் முக்கியம் என்று நாம் கொள்ள வேண்டும். அந்த உயிரோட்டத்தில் பாதிப்புகள் ஏற்பட்டால் உடல்கள் நலிவடையும், உடல்கள் மோசமடையும், பாதிப்புகள் ஏற்படும், நோய்கள் ஏற்படும், கஷ்டங்களும் வேதனைகளும் அதிலிருந்து நாம் உணர்கின்றோம். அந்த உணர்வு புரிகின்றது, இந்த கஷ்டங்கள் வேண்டாம் என்று. இறைவனுடைய வாக்கு அது, உங்களுடைய வாக்கு அல்ல. நீங்கள் விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, இது எனக்கு வேண்டும் என்று நீங்கள் கேட்க வேண்டுமே தவிர, கேட்டுக்கொள்ள வேண்டுமே தவிர, அதனை நீங்கள் பிரார்த்தனையாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர, அதெல்லாம் நான் பார்த்துக் கொள்வேன் என்று அந்த அடிப்படையை மேற்கொள்கின்றோம். வியாதியினுடைய ஆரம்ப காலங்களில் எங்களுக்கு மருத்துவம் இருக்கிறது, நாங்கள் சரிபார்த்துக் கொள்வோம் என்று நீங்கள் எண்ணுகின்றீர்கள். ஆரம்ப காலங்களில் பொய்க்கான பாதையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டீர்கள், பொய் கற்பிக்கப்பட்டிருக்கின்றீர்கள். பெருமையின் காரணமாக சத்தியத்தை விட்டுவிட்டு பொய்யை நான் அழகாக காண்கின்றேன், அந்த கெட்டதை நான் அழகாக காண்கின்றேன். அத்தியாயம் 35:8 வசனம் உங்களுக்கு அறிவிக்கின்றது. எவனுக்கு அவனுடைய செயலின் கெடுதி அழகாக காண்பிக்கப்பட்டு சொந்த அறிவு விட்டதன் காரணமாக அவனும் அதை அழகாக காண்கின்றானோ அவன் அதை பற்றி இறைவன் மேற்கொண்டு அவனை பற்றி பேசவில்லை. இப்போது நீங்கள் அறிய வேண்டும், தான் நாடியவர்களை அவன் வடிகேற்றி விட்டுவிடுகின்றான். எவ்வளவு பெருமை இருக்கின்றதோ அவனை வடிகேற்றி விட்டுவிடுகின்றேன். எந்த அளவுக்கு பணிபுரிக்கின்றதோ அவனை நான் எனக்கு நேர் வழியில் செலுத்துகின்றேன். நிச்சயமாக எவ்வளவு பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவன் நேர் வழியில் செலுத்தப்படுவான். அவனுடைய நோய்கள் நீங்கும், அவனுடைய கவலைகள் நீங்கும், அவனுடைய துன்பங்கள் நீங்கும். இந்த இரண்டையும் கொண்டு வருகின்றான். யாருக்கு அவனுடைய செயலின் கெடுதிகள் அழகாக காண்பிக்கப்பட்டு, பொய்யை அவனுக்கு அழகாக காண்பிக்கப்பட்டு, அவன் ஏற்கனவே சத்தியத்தை விட்டுவிட்டு பொய்யின் பக்கம் நிற்கின்றானோ, அழகாக காண்கின்றானோ, பெருமை கொள்வதுதான் முக்கியம் என்று காண்கின்றானோ, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், நீ இறைவனை நம்பு என்று புரிந்தால் அவர்கள் பரிகாசம் செய்வார்கள். இந்த காலத்தில் போயிட்டு எவ்வளவு வளர்ச்சி அடைந்த நிலையில், இந்த வளர்ச்சியெல்லாம் அவனுக்கு பார்த்து விட்டோம். எந்த அளவுக்கு உயிரற்ற ஜனங்கள் இந்த மருத்துவர்களும் மருத்துவத்துறைகளும் மருத்துவமனைகளும் என்பதை பார்த்து விட்டோம். அங்கு நமக்கு துன்பத்தையும் கேடுகளையும் இறுதியாக மரணத்தையும் தவிர எந்த ஒரு நன்மையையும் விளைவிக்கக்கூடிய சத்தியம் அங்கு நிகழவில்லை என்று தெரிந்த பிறகும் ஊர் மக்களையும் உலக மக்களையும் பின்பற்றிக் கொண்டு நாம் அங்கு செல்கின்றோம். இதுதான் உண்மையாக இருக்குமோ என்று எண்ணிக்கொண்டு பெரும்பான்மையான மக்கள் ஆஸ்பத்திரிகளில் சென்று தங்களுக்கு நன்றாக இருக்கும் பொழுதே நான் முழு உடல் பரிசோதனை செய்து கொள்கின்றேன், ஆரம்பத்திலேயே நான் நோய்களை கண்டறிந்து விடுவேன். சுத்தமாக தங்களுடைய சுய உணர்வையும் உயிரோட்டத்தையும் மனதையும் அதற்குரிய இறை செய்தியையும் நம்பிக்கையையும் அவ்வளவும் அருபமானது, மனிதர்களால் கண்டுபிடிக்கவே முடியாத அந்த அருபமான விஷயங்கள் அவ்வளவே மறந்துவிட்டு டாக்டர்களினே கண்டுபிடித்து விடுவார்கள் நன்றாக இருக்கும் பொழுது. நாம் இதனை பெருமையாக கொண்டு அழகாக காண்புகின்றோம். காரணம், சிந்தித்து உணராத நிலையில். யார் இந்த புத்தகத்தை படிக்கவில்லையோ, சிந்தித்து உணரவில்லையோ, அவர்களுக்கு வேதனைகள் நிச்சயம் உண்டு. இப்பொழுது கூறக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் இது இல்லை என்று கூறக்கூடியவர்கள் யார்? தவறு. மனம் என்று ஒன்று கிடையாது, உணர்வு என்று ஒன்று கிடையாது. வேதனை, கவலை, பயம், துக்கம் அனைத்தையும் நாங்கள் ஸ்கேனில் பார்த்துவிடுவோம் என்று கூறக்கூடியவர்கள் யார்? அதுதானே நோய்களுக்கு காரணம், அதுதானே நோய்களுடைய பாராமீட்டர். இந்த அளவுகளை விட்டுவிட்டு எந்த அளவுகளுக்கு நாம் சொல்ல முடியும்? இந்த ஜடமான உங்களுடைய உபகரணங்களும் சாதனங்களும் பரிசோதனை கருவிகளும் வேதனையை காட்டிவிட முடியுமா? உங்களுக்கு எந்த தீவிரத்திற்கிறார்கள் போய் காட்டிவிட முடியுமா? மனதில் இருக்கக்கூடிய கவலை எந்த அளவுக்கு அவர்களுடைய உயிரோட்டத்தை அடுத்திக் கொண்டிருக்கின்றது? எந்த நேரத்திலும் இந்த கவலை அவர்களுடைய உயிரை பறித்துவிடும். இவை எல்லாம் தெரியும். தெரிந்த பிறகு நாம் ஸ்கேன் பார்த்து விட்டேன் நன்றாக இருக்கின்றார் என்று கூறக்கூடிய இந்த மக்களை என்னவென்று நீங்கள் கூறுவீர்கள்? சத்தியம் வேண்டுமா, அசத்தியத்தில் நினைக்கப் போகிறீர்களா? நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். இப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு நினைவூட்டப்படுகின்றன. படைக்கும் பொழுது எந்த அழகான உயிரோட்டத்தோடு படைத்தானோ அவ்வளவு இப்பொழுது நினைவூட்டப்படுகின்றன. ஒவ்வொருவரும் தனித்தனியான மனிதர்களாக நீங்கள் மாறாத வரையில் இறைவனிடம் உதவியில்லை. யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது. அவ்வளவு வேலையும் படைத்தவன் தான் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்து கொண்டிருக்கின்றான். இப்பொழுதும் இதை நம்புங்கள், என்னிடமிருந்து உதவி இருக்கின்றது. சத்தியத்தை நம்புங்கள், அசத்திய பக்கம் செல்லாதீர்கள். யாருக்கு அந்த செயலின் கெடுதி அழகாக காண்புகிறது என்றால், யார் சிந்தித்து உணரவில்லையோ, யார் பெருமை கொள்கின்றார்களோ, இன்னும் தங்களிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை கொண்டு பகட்டாக வாழ்வதை கொண்டு பல பேர் என்னை வியக்கின்றார்கள் என்பதன் காரணமாக இன்னும் அகம்பாவத்தில் ஆகிவிட்டார்களோ, அவர்களை இறைவன் அவர்களுடைய வழிகேட்டு விட்டுவிடுகின்றான். நிச்சயமாக இவர்கள் தங்களுடைய பகத்தின் காரணமாகவும் தங்களுடைய ஆடம்பரத்தின் காரணமாகவும் பிற மக்களின் சிந்தனையை விட்டும் வலிகெடுத்து உலகத்தின் ஆடம்பரின் பக்கம் அவர்களுடைய கவனத்தை ஈர்த்ததமைக்காக இவர்கள் இரு மடங்கு நன்றைக்கு ஆளாக இருக்கின்றார்கள் என்பதை அறியுங்கள். பெருமை வேண்டாம், ஆடம்பரம் வேண்டாம். நீங்கள் அழகான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். பெருமை கொண்டும் ஆடம்பரத்தை கொண்டும் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். நிச்சயமாக இது அலங்கோலமான வாழ்க்கையாக அமையும். சத்தியமாக நம்பிக்கை கொள்ளுங்கள். உயிரோட்டத்திற்குரிய வாழ்க்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இது வீணுக்காக பேசக்கூடிய பேச்சல்ல. இது பேசிவிட்டு நாம் மறந்துவிட்டு போகக்கூடிய வாழ்க்கைக்காக பேசப்படுவது அல்ல. ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியமானது. வேதம் புத்தகம் இங்கு இருக்கின்றது, இங்கு பட்டுங்கள், எல்லா உண்மைகளும் தெரியும். பாட புத்தகத்தை நீங்கள் படிக்க ஆரம்பிங்கள், எல்லாம் கெட்டுவிட்டது, சூனியமாகிவிட்டது. நாம் படித்தவர்கள் என்ற சூனியக்காரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு மண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லாத பணம் மட்டுமே சம்பாதிக்கக்கூடிய இந்த ஒரு ஜடத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றோம். சூனியக்காரர்கள் நாம். சூனியம் என்பது ஜீரோ, ஒன்று மரியாதை மக்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். படித்தவர்கள் எவ்வளவு படிக்கின்றீர்களோ மிக பெரும் சூனியக்காரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பிற மக்களை பெருக்கக்கூடிய அளவுக்கு அதில் உங்களுக்கான ஒரு கவர்ச்சி இருக்கின்றது. சத்தியம் போய்விட்டது, அலங்கோலம் இருக்கின்றது, அழகு போய்விட்டது, வேதனைகள் இருக்கின்றது, சுகம் கலைந்துவிட்டது. நாம் இன்று உணர்வை இழந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் என்ன செய்வது என்று புரியாமல் பல பேரும் இப்பொழுது மனநிலை கோளாறுகள் என்ற ஒன்றை நாம் இப்பொழுது நம்மை அறியாமல் வளர்த்து கொண்டிருக்கின்றோம். மனநல கோளாறுகள் உங்களுக்கு என்று வருகின்றதோ அன்று தெரியும் நாம் யார் என்பதை. இப்பொழுதும் சரி, நம்பிக்கை என்ற ஒன்று குறையும் பொழுது மனக்கோளாறு இருக்கின்றது. நம்பிக்கை உறுதியாக இருக்கும்போது நல்ல மனநிலையில் இருப்பவர்கள் நிச்சயமாக வாழ்க்கை உண்டு. சத்தியத்தின் மீது அவர்கள் நிலைநிறுத்தப்படுவார்கள் என்பதை அறியுங்கள். உங்களுடைய வாழ்க்கை வரம்பு மீறி போயிடக்கூடாது. யார் அலங்காரமான வாழ்க்கையைக் கொண்டும் ஆடம்பரமான வாழ்க்கையைக் கொண்டும் அழகை அலங்கோலமாக ஆக்கிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் மிக கெட்ட முன்னுதாரணங்கள் மனித சமுதாயத்தில். ஆனால் இந்த ஆடம்பரங்களை நாம் பார்க்கும் பொழுது வழிகெடுக்கப்படுகின்றோம். எனக்கும் இந்த ஆடம்பரம் வேண்டும் என்று அவர்கள் சிந்தனை என்ற ஒன்றை தவறவிட்டவர்கள், இறை உணர்விலிருந்து விலகியவர்கள். காரணம், இங்கு இறைவன் இல்லை. பள்ளிவாசல்களிலும் மசூதிகளிலும் சர்ச்சுகளிலும் தர்காக்களிலும் கோயில்களிலும் இறைவன் இருக்கின்றான் என்று இங்கிருந்து வழிகெடுக்கப்பட்டார்கள். கூட்டம் அங்கு அதிகமாக இருக்கின்றது என்று சிந்தனை என்ற ஒன்று இங்கு வேத புத்தகம் இருக்க இந்த புத்தகத்தை தவறவிட்டுவிட்டு நாம் வேதங்கள் என்று படித்துக் கொண்டிருக்கின்றோமே, இதில் ஒவ்வொருவரும் படிக்கும் பொழுது அந்த வார்த்தைக்கான பொருளை பார்ப்பார்கள் டிக்ஷனரியில். நிச்சயமாக வேதம் என்பது உணர்வு. இந்த பொருளுக்கு பின்னால் என்ன உணர்வு இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். அந்த உணர்வை சிந்தித்து வளர்த்துவிட கிடையாது. டிக்ஷனரிகளில் பார்த்துவிட்டு எனக்கு அரபி தெரியும், அதனால் குரான் தெரியும். எனக்கு சமஸ்கிருதம் தெரியும், அதனால் எனக்கு இந்து புராணங்களும் தெரியும், வேதங்களும் புரியும். வேத விற்பனர்கள் நாம். நிச்சயமாக அப்படி கிடையாது. வேத விற்பனையாளர்கள் எங்கு சத்தியத்தை உணரும் பொழுது மட்டும்தான் அந்த சத்தியத்தின் அடிப்படையில், உணர்வின் அடிப்படையில் ஒவ்வொருவரும் தனித்தனியே முறையை விளங்கக்கூடிய அந்த வேதம் இங்கு இருக்கின்றது. என்னுடைய நிலை என்ன என்பது எனக்குத்தான் தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. உங்களுடைய வேதம் உங்களுக்கு வழிகாட்டும், உங்களுடைய நிலைக்கு ஏற்ப. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வித்தியாசமான நிலையில் வாழ்பவர்கள், ஒரே மாதிரியான வாழ்க்கை யாருக்குமே கிடையாது. நம்பிக்கை என்ற ஒன்றை நீங்கள் இறைவனிடம் கேட்க வேண்டும். நான் நம்பிக்கை கொண்டேன் என்று கூறாதீர்கள். நம்பிக்கைக்கு உணர்வு வேண்டும், உணர்வுக்கு சத்தியம் வேண்டும். இவ்வளவையும் போதித்து இந்த சத்தியத்தில் புலம்பாக நான் வாழ்ந்து கொண்டிருப்பதையும் எனக்கு அறிவுறுத்தி, அதன் பின்னர் எங்கு நான் தவறுகின்றேனோ அந்த தவறிலிருந்து நான் விலக வேண்டி, மேலும் அத்தாட்சிகளையும் ஆதாரங்களையும் கொண்டு உங்களை உங்களுடைய கஷ்டமான சூழ்நிலைகளிலிருந்து விடுவித்து உயிர் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையின் பக்கம், என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய வாழ்க்கையின் பக்கம் உங்களை செலுத்தக்கூடியவன் இறைவன் ஒருவன் தான். ஒவ்வொருவரும் தனித்தனிய முறையை இறைவன் பக்கம் திரும்புங்கள். மற்ற மனிதர்களுடைய வழிமுறைகளை பொருள் அடிப்படையில் பார்க்கக்கூடிய வழிமுறைகளை ஒரு காலம் பின்பற்றாதீர்கள். மற்ற மனிதர்களுடன் நான் இணைந்து வாழ்கின்றேன், மற்ற மனிதர்களுடன் நான் இணக்கமாக வாழ்கின்றேன், மற்ற மனிதர்களுடன் மரியாதையோடு வாழ்கின்றேன், மற்ற மனிதர்களுடன் சராசரியாக நான் பழகிக் கொண்டிருக்கின்றேன். உள்ளத்தில் வேறுபட்டவன், அதன் காரணமாக பெருமை இல்லை. நான் இப்பொழுது வேறுபட்ட நிலையிலிருந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன். நான் உள்ளத்திற்கு சமாதானமான பேச்சை தான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் தவிர உள்ளத்திற்கு விரோதமான பேச்சை பேசவில்லை. சத்தியத்தை பேசிக் கொண்டிருக்கின்றேன் தவிர அசத்தியத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையிலும் இது சரிதானே என்று கொள்ளக்கூடிய அந்த மனநிலையை நீங்கள் கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது இறைவன் உங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றான், உங்களை உட்கார வைத்து இது சத்தியம்தானே என்று அவன் கேட்டுக்கொண்டிருக்க உள்ளம் ஆம் என்று கூறிக்கொண்டிருக்கின்றது. உங்களுடைய உள்ளத்தோடு இறைவன் இணைந்திருக்கின்றான் என்பது பொருள். யார் இதை விட்டு வெளியேறுகின்றார்களோ தொலைந்து விட்டார்கள். தான் நாடியவர்களை அவரை வழிகளை செய்கின்றான். நான் தேவையில்லை, பூசாரி தேவை என்று கூறுகின்றார்கள். நான் படைத்தவன், நான் அறிவில் இருக்கின்றேன், நான் மனதை படைத்தேன், அந்த மனதில் நான் அறிவிக்கின்றேன் உங்களுக்கு கஷ்டம் இருக்கிறது சுகமாக வேண்டும் என்று. என் பக்கம் திரும்பும் பொழுது, என்னை மட்டும் நீங்கள் நம்பும் பொழுது, என்னுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது நம்பிக்கையும் தருகின்றேன். அந்த நம்பிக்கையை நான் கொடுப்பது மனிதர்கள் கொடுப்பதல்ல. இந்த நம்பிக்கையும் உயிரோட்டமும் அழகும் அதிலிருந்து ஒரு சிறு அத்தாட்சியாக நீங்கள் விரும்பியதிலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்கும் பொழுது, என் இறைவன் எனக்கு கொடுத்தா என்று கூறக்கூடிய அளவுக்கு குறிப்பிடையக்கூடிய அந்த நெருக்கத்தோடு நான் இருக்கும் பொழுது, என்னை விட்டு விட்டு வெளியேறி கட்டிடங்களின் பக்கம் ஜடமான இந்த செங்கல் மண் கல் இவற்றை நம்பி நான் அதற்குள் இறைவன் இருக்கின்றான் அங்கு சென்று பிரார்த்தித்தால் தான் உண்டு என்று எண்ணிக்கொண்டு செல்கின்றோமே. சுய அறிவையும் சொந்தத்தையும் விட்டுவிட்ட உங்களுக்கு இறைவன் இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதுதான் இன்று வரையில் நான் பற்றிக்கொண்டிருக்கிற வேதனைகளும் கஷ்டங்களும். ஒருபோதும் இறையாற்றிலிருந்து விலக வேண வேண்டாம். நீங்கள் மனித இனத்தை சார்ந்தவர்கள். மனித இனம் தனித்தன்மை வாய்ந்தது. ஒவ்வொருவரும் தனித்தனித்தன்மையார்ந்த மனிதர்கள். அந்த தனித்தனித்தன்மையுடன் மனிதர்களாக வாழ்ந்தால் மட்டும்தான் இறை உணர்வு வேலை செய்யும். எனக்கு மற்ற மனிதர்கள் உதவுவார்கள் என்று இருக்கும்பொழுது இணை வைக்கின்றீர்கள். மனிதர்களை இறைவனுக்கு இணையாக இணை வைக்கின்றீர்கள், சமமாக்கின்றீர்கள். மனிதனை இறைவனுக்கு உயர்த்துகின்றீர்கள், இறைவனை தாழ்த்திவிட்டீர்கள். இரு மடங்கு வேதனையை நாம் அனுபவிக்க இருக்கின்றோம். மனிதனை இறைவனுக்கு சமமாக உயர்த்தியதும், பிறகு இறைவனை மனிதனுக்கு சமமாக தாழ்த்தியதுமாக இரு வகையான பாவங்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். பாவம் செய்யும் மக்களுக்கு வெற்றிக்கான பாதை கிடையாது. அத்தியாயம் 10:17, யார் பாவம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு வெற்றி அடைய மாட்டார்கள், நிச்சயமாக வெற்றி வாழும். பொய்யில் வாழ வேண்டாம். ஒரே ஒரு வார்த்தை சத்தியவான் என்ற அந்த வார்த்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அவனுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கிறீர்கள், பொய்யில் வாழாதீர்கள். ஊர் உலக மக்கள் என்பதன் காரணமாக உங்களுடைய சத்தியத்தை அடித்துக் கொண்டு வாழாதீர்கள். உலகத்தோடு ஒட்டிய வாழ்க்கை என்று நீங்கள் கற்பனையில் வாழாதீர்கள், அதுதான் வாழ்க்கை என்று எண்ணாதீர்கள். உலகத்தோடு ஒட்டிய வாழ்க்கை என்பது நான் மனிதர்களோடு மனிதர்களாக இரக்கத்துடனும் பணிவுடனும் அவர்களுக்கு முன்பாக பெருமை கொள்ளாமலும் ஆடம்பரத்தில் இல்லாமலும் சத்தியத்தை கொண்டு உபதேசம் செய்து கொண்டும் சத்தியத்தில் வாழ்ந்து கொண்டும் நன்மைகளிலிருந்து பகிர்ந்து கொண்டும் வாழக்கூடிய அந்த இணக்கமான வாழ்க்கையை நான் வாழ விரும்புகின்றேன். ஒவ்வொருவருக்கும் தனித்தனி தன்மையோடு தங்களை மேற்கூடிய நன்மைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ வேண்டும். நீங்கள் உங்கள் இறைவன் பக்கம் திரும்ப வேண்டும். உங்கள் இறைவன் உங்களுடைய எண்ணத்தோடு இணைந்திருக்கின்றான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். பொய் சொல்லாதீர்கள். உங்களுடைய சத்தியத்திற்கும் உங்களுடைய மனசாட்சியத்திற்கும் விரோதமாக நீங்கள் சொல்ல வேண்டாம். அந்த மனசாட்சியம் என்பது அகிலங்களை அனைத்து திசைகளையும் கொண்டிருக்கின்றது. வானங்களையும் பூமியையும் ஒரு சேர்க்க உங்களை இறுதித்திருத்துடையதாக இருக்கின்றது. இந்த உலகத்தினுடைய வழிமுறைகள் அவ்வளவும் எனக்கு உதவி செய்யவில்லை என்று இருக்கும் பொழுது கடவுளே என்று நான் வானத்தின் பக்கம் திரும்புகின்றேன். வானத்தில் உங்களுடைய வாழ்க்கையின் ஆதாரம் இருக்கின்றது, அங்கு வாக்களிக்கப்பட்டது இருக்கின்றது. உங்களை அறியாமல் திரும்பப்படுகின்றீர்கள், அது ஒரு அத்தாட்சி. ஏன் எல்லோரும் வானத்தின் பக்கம் திரும்புகின்றீர்கள்? உலகத்தின் அடிப்படையிலான அவ்வளவு வழிமுறைகளை பார்த்து அதில் நான் வந்து இல்லை, எனக்கு இது சுகமளிக்கவில்லை என்று ஆகிடும் பொழுது வானத்தின் பக்கம் உங்களுடைய கருத்துக்கள் திரும்புகின்றனமே ஏன்? இங்கு எனக்கு தெய்வம் நிறைய இருக்கின்றது. ஒவ்வொரு மதத்திலும் பல பிரிவுகள், பல பிரிவுகள் என்று ஒன்றுவிட்டாலே பல தெய்வங்கள். முஸ்லீம்கள் எடுத்துக்கொண்டால் 52 பிரிவுகள், அவர்களுக்கு 27 அல்லாக்கள் இருக்கின்றார்கள். அதுதான் சத்தியம். ஒரே இறைவனை நான் வணங்கக்கூடியவன், ஒரு பிரிவில் இருப்பவன் அடுத்த பிரிவினை பார்த்து நான் தான் சொர்க்கவாசி, நீ நரகவாசி, ஒவ்வொருவரும் மாறி மாறி கொண்டு கொண்டிருப்பார்கள். அவ்வளவு பேரும் நரகவாசிகள். யார் தீர்மானிப்பது நரகத்தையும் சொர்க்கத்தையும்? நீங்களா? நாம் இங்கு தீர்மானிக்கின்றோம். நீ நரகவாசி. ஒவ்வொரு பிரிவினரும் உட்பிரிவுகள் ஏராளம், தனித்தனியாக முறையில் பிரிவுகள் நடந்து கொண்டிருக்கும். இப்பொழுது நீங்கள் தனித்தனிமையுடைய மனிதர்களாக ஆகிவிடுங்கள். எந்த மதத்தையும் சேராதீர்கள். மனதை கொண்டுதான் மனிதன், மதத்தை கொண்டு அவன் ஒரு தீவிரவாதி. ஏன் என்றால் மதம் என்பது அழிக்கக்கூடியது. யானைக்கு மதம் பிடிக்க வேண்டுமே தேவையில்லை, மனிதனுக்கு மதம் பிடிக்கக்கூடாது. மனிதனுக்கு மனம் தான் பிடிக்க வேண்டும். மதத்தை சார்ந்து விட்டாலே தீவிரவாதிகள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை இல்லை, ஒருவரை அடித்து ஒருவர் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில் என்று அமைத்து விடுவான். சத்தியமாக நிம்மதியாக அமைதியாக வாழ முடியாது. நான் இந்து மதத்தை சார்ந்தவன், நான் முஸ்லீம் மதத்தை சார்ந்தவன், நான் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவன் என்று கூறும்பொழுது இறைவன் பார்க்கின்றான், இது ஒரு புதிய படைப்பாக இருக்கின்றது, எனக்கு விரும்பும் சம்பந்தம் கிடையாது. நான் மனிதனைத்தான் படைத்தேன். இந்த நாசமாக போன மனிதங்களை நான் படைக்கவில்லை. பூசாரிகள் படைத்தார்கள், அவர்கள் முதல் குற்றவாளிகள். நீங்கள் அவர்களை பின்பற்றினீர்கள். என்னை நீங்கள் நீக்கியதன் காரணமாக நீங்களும் குற்றவாளிகள், முதல் தரமான குற்றவாளிகள். எல்லோருக்கும் ஒரே இடம் நரகம் என்பது நிச்சயம். மதங்களில் நிற்காதீர்கள், மனிதர்களை பின்பற்றாதீர்கள், கூட்டங்களை பின்பற்றாதீர்கள், பூசர்களை பின்பற்றாதீர்கள், உன்னோர்களை பின்பற்றாதீர்கள், இறை உணர்வை பின்பற்றுங்கள், சத்தியத்தின் பக்கம் திரும்புங்கள். உங்களுடைய வாழ்க்கை எங்கிருந்தாலும் ஆகின்றது. சத்தியத்தின் பாதையில் நிறுங்கள். மனிதனை படைத்தானா இந்து மனிதன், முஸ்லீம் மனிதன், கிறிஸ்தவ மனிதன் என்று படைத்தானா? உங்களை உள்ளம் என்ன பதில் சொல்கிறது? உங்களை உள்ளம் என்ன பதில் சொல்கிறது? இறைவன் மனிதனை படைத்தானா 3 இனங்களாக 4 இனங்களாக படைத்தானா? எப்படி படைத்தான்? மனிதனை படைத்தான். பிறகு நாம் பொய்யில் வாழ்கின்றோம். நான் இந்த மதத்தை சார்ந்தவன் என்று மதம் என்பது கூடாது. மனிதனுக்கு மனம்தான் முக்கியம். இறைவனுக்குடைய மதம் முக்கியமா, உங்களுடைய மனம் முக்கியமா? இப்பொழுது கேளுங்கள், பதில் சொல்லுங்கள். அந்த புத்தகத்தை திறங்கள். இங்கு தங்காத வரையில் உங்களுக்கு வேதமும் இல்லை, உங்களுக்கு இறை இல்லமும் இல்லை, தெய்வ உள்ளமும் இல்லை. நீங்கள் தங்கவும் முடியாது. இதை விட்டு வெளியேற வேண்டும். நாம் பல திசைகளில் சீரழிந்து விடுவோம். ஒவ்வொருவரும் இது சரிதானோ, இது சரிதானோ, இது சரியாக இருக்குமோ? நாம் இவ்வளவு படிமுறைகளுக்கு போய் வருவதற்காக நம் காலம் முடிந்து போகும். நம்முடைய இரையாற்றல் நம்மைவற்றும் நீங்கி நாம் நரகாசிகளாக நாம் மரணமடைவோமே. அந்த நாளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள இன்று முன்னோர்களையும் பெருங்கூட்டங்களையும் மனிதர்களையும் உங்களுடைய வழிமுறைகளையும் பின்பற்ற வேண்டாம். தனித்தன்மையோடு தனி மனிதனாக நீங்கள் ஆகும் வரையில் உங்களுக்கு இறை அனுகிரகம் இல்லை. ஏனென்றால் நீங்கள் பல பேரை வைத்திருக்கீங்க உங்களுக்கு உதவிக்காக. உயிர் போனால் கூட வந்து எனக்கு உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு தெய்வத்தை மருத்துவமனையில் வைத்திருக்கின்றீர்கள். அவர்கள் கைவிடும் பொழுது நீங்கள் இப்பொழுது இறைவனை நீங்கள் வேண்டிக் கொள்கிறேன் என்று கைவிடும் பொழுது அன்று இந்த மூட நம்பிக்கை சூன்யம் என்பது தெரியாமல் இப்பொழுது நான் இறைவன் பக்கம் அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கிட்டு, டாக்டர் சார்கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கிட்டு இப்போ நான் இறைவனை நான் வணங்குகின்றேன். இதற்கு நிகரான ஒரு வழிகேடு என்ன இருக்க முடியும்? அப்படித்தானே வீட்டுக்கு சொல்லி அனுப்பிச்சிருங்க. இப்போ நீங்கள் இறைவனை வேண்டிக்கங்க. எல்லாம் அவன் செயல், சாகடிச்சிட்டு அவன் செயல். எப்படி நாம் இதனை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம்? எங்கள் இறைவனே, எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் மருத்துவம் என்ற சூனியத்திலிருந்தும் படிப்பு என்ற சூனிய கலைகளிலிருந்தும் தி வேரியஸ் ஆர்ட்ஸ் ஆஃப் லைஃப் சேவர்ஸ் மீ அண்ட் மை ஃபேமிலி அண்ட் மை டிசெண்டன்ஸ் அண்ட் மை ஜெனரேஷன்ஸ் அண்ட் என்டையர் சொசைட்டி அண்ட் என்டையர் மேன்கைண்ட். நீ காப்பாற்றினால் தவிர எங்களுக்கு வழி இல்லை என்று நீங்கள் உங்களுடைய மக்களுக்காக நீங்கள் பிரார்த்தியுங்கள். சத்தியமாக இறைவனிடமிருந்து வந்திருக்கின்றது உங்களுடைய உண்மை. ஒருபோதும் இதிலிருந்து தவறி மீண்டும் பள்ளிவாசல்களுக்கும் மசூதிகளுக்கும் சர்ச்சுகளுக்கும் கோயில்களுக்கும் சென்று உங்களுடைய இருதயத்தை விட்டு வெளியேறி விடாதீர்கள். சத்தியம் அறிந்த பிறகு யார் பொய்யின் பக்கம் செல்கின்றோமோ வடக்கமாகிவிட்டதே என்று உங்களுடைய பல பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்நாள் ஆரம்பத்திலிருந்து பழக்கமாகிவிட்டன. அதிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்று எண்ணுகின்றீர்கள். அதற்கான காரணத்தை சொன்னால் நான் படகிவிட்டேன், வர முடியாது என்கின்றீர்கள். பிறகு இறைவனை நாம் குறை சொல்கின்றோம், என்னை ஏன் படைத்தான் என்று. இப்பொழுதுதான் உண்மையிலேயே நாம் இறைவனுக்கு மிகவும் நன்றி கட்டவர்களாக மாறுகின்றோம். நிச்சயமாக யார் நன்றி கட்டுவிட்டார்களோ அவர்களுக்கு வேதனை இறுதி வரையில் உண்டு. அந்த வேதனை அவர்கள் இறக்கும் பொழுது இறைவனுக்கு திருப்தியாக இறக்க முடியாது. இறைவனுடைய அனுகிரகத்தை பெற்றவர்களாக இறக்க முடியாது. இறைவனுடைய பாதையையும் அடைய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு துச்சகரமான சூழ்நிலையை நாம் துர்பாக்கியத்தின் காரணமாக இன்று வாழக்கூடிய வாழ்க்கையின் போக்கிலிருந்து மாற வேண்டும், அது நிகழக்கூடாது அந்த துர்பாக்கியம் எனக்கு இல்லாமல் நான் இறைவனுடைய நற்பாக்கியத்தில் வாழ வேண்டும் என்று இன்னைக்கு இந்த நிமிஷம் நீங்கள் உணர வேண்டும். நிச்சயமாக இறைவன் உள்ளத்தின் அசைவுகளை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். உங்களுடைய உருவம் முக்கியமல்ல, உங்களுடைய உள்ளம் முக்கியம். உங்களுடைய மனம் முக்கியமல்ல, மனதிற்கும் உள்ளே என்னுடைய வாக்கு சத்தியமாக உங்களுக்கு எந்த கஷ்டமும் எந்த துன்பமும் எந்த வறுமையும் ஏற்படக்கூடாது, எந்த வருத்தமும் கூடாது. சிறப்பான வாழ்க்கையில் வாழுங்கள், சங்கையான வாழ்க்கையில் வாழுங்கள், திருப்தி விருந்திய வாழ்க்கையில் வாழுங்கள். என் இறைவனுக்கு நன்றியோடு நான் விடைபெறுகின்றேன் அடுத்த வாழ்க்கைக்காக என்ற அந்த கிரீட்டிங்ஸோடு நீங்கள் உங்களுடைய உயிரை பிரிய வேண்டும். உயிரை நீங்கள் துறக்க வேண்டும், இந்த உடலை துறக்க வேண்டும். உயிர் வாழ்க்கைக்காக வேண்டி நீங்கள் என்றென்றும் வாழப்பிறந்தவர்கள். உடலை வைத்துக் கொண்டு நான் மறைந்து நிற்கின்ற கூறாதீர்கள். உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. உயிரை நீங்கள் பிரித்துவிட முடியுமே தவிர, உயிர் பிரிந்துவிடுமே தவிர உயிர் மரணிக்காது. அந்த வாழ்க்கை தான் உங்களுடைய மனமிக்க வாழ்க்கையாக இருக்கின்றது. என்னுடைய வேதனையையும் என்னுடைய சுகத்தையும் அந்த உயிர் தான் உணர்த்தி கொண்டிருக்கின்றது. இப்பொழுது உங்களுடைய உடல் மாய்ந்துவிடும், உயிர் அந்த வேதனைகளோடு இருக்கும். அந்த உயிர் தான் உண்மையான வாழ்க்கை. உடல் தான் போய்விட்டது, இனி எனக்கு ஒன்றுமே இல்லை என்று எண்ணாதீர்கள். உயிரோட்டத்தில் தான் அந்த பதிவு இருக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற அவ்வளவு துக்கங்களும் வேதனைகளும் அந்த உயிர் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது. உங்களுடைய உடல் அல்ல. மருந்து போகக்கூடிய அந்த மருந்துகளை தேய்த்து விட்டால், கொடுத்து விட்டால், ஊசிப்பட்டு விட்டால் அந்த உணர்வு உயிரோட்டத்தில் இருக்கின்றது. இந்த மருந்துகள் மறக்கடிக்க செய்கின்றன. இந்த மருந்துகளுடைய வேலை தனியும் போது திரும்பவும் அந்த உயிரோட்டத்தில் இருந்து உங்களுக்கு வேதனை அறிவிக்கப்படுகின்றது. சூன்யமான வாழ்க்கையில் மருத்துவத்தை நம்பி நாம் இதுவரை தொலைந்தது போதும், இனியும் அந்த மருத்துவத்தை நாம் தொலைந்துவிடக் கூடாது என்பதை உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். இந்த சூன்யமான வாழ்க்கையிலிருந்து இன்று நாம் விடுதலை பெறுகின்றோம். உங்களுடைய உயிர் பிரிந்து விடுகின்றது. உடல் அடிய அந்த உயிரில் வேதனைகள் நிலைத்துவிடும். அந்த உயிரில் அழகான சுகங்கள் நிலைத்துவிடும். சுகங்கள் நிலைக்கும் போது அவர்கள் சொர்க்கவாசிகள், வேதனைகள் நிலைக்கும் போது அவர்கள் நரகவாசிகள் என்றென்றும் இனி அந்த உயிர் அழியாது. இந்த உலகத்திலும் அழியாது, அந்த உலகத்திலும் அழியாது. உடல் இறந்துவிட்டால் எல்லாம் முடிந்துவிட்டது என்று எண்ணாதீர்கள். அப்பொழுதுதான் உண்மையான உலகம். கனவில் இருக்கின்றீர்களே, கனவு பார்க்கும் பொழுது அந்த கனவில் உங்களுடைய உடல் இங்கே கிடக்கின்றது, படுக்கையில் கிடக்கின்றது. உங்களுடைய அதே மாதிரியான உடல் கனவு உலகத்தில் இருக்கின்றது, பல இடங்களுக்கும் சென்று வருகின்றது. ஆனால் பார்ப்பவர்களுக்கு உடல் இங்கே இருக்கின்றது, நீங்களும் இதே உடலோடு செல்கின்றீர்கள். இந்த உலக வாழ்க்கை ஒரு கனவு உலகம். நீங்கள் கனவில் காண்கின்றீர்களே, அது நிஜ உலகம். இறுதியில் உங்கள் உயிர் பிரியும் பொழுது இவ்விதமாகத்தான் பிரிவீர்கள். வேதனையில் வாழ்ந்துவிட்டீர்கள். அந்த உடல் மாய்க்காது, இந்த உடல் மாய்த்துவிடும். நம்பிக்கை கொள்ளுங்கள், வேதனையில் ஆகிவிடக்கூடாது. இறுதி நாளில் பிரிவு என்பது இறைவனுக்கு பொருத்தமான வகையில் பிரிய வேண்டும். நிரந்தரமான வேதனையில் ஆகிவிடக்கூடாது. இதே உடலோடு தான் நான் பிரியப் போகின்றேன் என்பதை என்று அறிந்து கொள்ளுங்கள். கனவில் எப்படி வேதனைப்படுகின்றீர்களோ இதே உடலில், ஆனால் உடல் வேறு, அந்த உடல் வேறு என்று. அந்த உடல் ஏற்படக்கூடிய வேதனைக்கு பயந்து கொண்டு திடீரென்று அலறி கொண்டு விடுப்பீர்களே, ஆனால் இப்பொழுது அது கன உலகத்தில் வந்துவிடுகின்றீர்கள். அங்கு நன உலகம் நிஜமாக்கப்படும். அந்த வேதனையில் வாழ்வீர்கள். அங்கு உங்களுக்கு விமோச்சனம் கிடையாது. இப்பொழுது இந்த உலக வாழ்க்கையில், இந்த உடல் வாழ்க்கையில் ஒரு சொற்ப காலம்தான். கண்ணிமைக்கும் நேரத்துக்குள்ளாக அது முடிந்துவிடும். நான் என்னுடைய அழகான வாழ்க்கைக்காக என்று தயாராகின்றேன் என்று நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் அச்சம் கொள்ளுங்கள். இந்த இறையச்சம் சத்தியமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கை, இந்த உலகம், இந்த உடல் முடிய வாழ்க்கை ஆரம்பமாகின்றது. உண்மையான வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை. அங்கும் உடல் இருக்கின்றது, இதே போன்ற உடல் தான், ஆனால் இந்த உடல் அல்ல. கனவு உலக வாழ்க்கை உங்களுக்கு ஒரு அத்தாட்சி. இந்த இருதயத்தில் புரிய வேண்டுமே தவிர, படிப்பு என்ற சூனியத்திற்குள் இருக்கின்றீர்களே விலகுங்கள். முட்டாள்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். முழுமையான உணர்வு பெற்றவர்களாக, மனிதர்களாக, மாமனிதர்களாக, மற்ற மனிதர்களுக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்த நிலையில் நம்முடைய உடலும் உயிரும் வேறு ஒரு அமைப்பாக நிரந்தரமான வாழ்க்கைக்காக பிரியக்கூடிய அந்த நாளில் நாம் நிச்சயமாக நஷ்டமடைந்தவர்களாக இல்லை, வெற்றி அடைவோம். ஆக அத்தியாயம் 10-17, பொய்யில் வாழ வேண்டாம், சூனியங்களில் வாழ வேண்டாம். நீங்கள் வெற்றியடைய மாற்றீர்கள். இறுதி நாளில் நஷ்டமடைந்தவர்கள் இதை போன்ற நஷ்டவாளிகள் கிடையாது. வாழ்வது மிஞ்சி போனால் 100 வயது, அதற்கு பிறகு கோடான கோடி முடிவில்லாத வருடங்கள். இதே உடலோடு வாழ வேண்டும், ஆனால் இந்த உடல் அல்ல. கனவு உலகம் உங்களுக்கான ஒரு அத்தாட்சி. பயந்து கொள்ளுங்கள். உள்ளட்சத்தோடு இன்று நாம் பள்ளிவாசல்களை விட்டும், மசூதிகளை விட்டும், சர்ச்சுகளை விட்டும், கோயில்களை விட்டும், பூசர்களை விட்டும், மற்ற மனிதர்களை விட்டும், கூட்டங்களை விட்டும், முன்னோர்களை விட்டும் பாதைகளை மாறி உள்ளத்தின் பக்கம், இறைவன் பக்கம் நாம் தஞ்சை அடைகின்றோம். சத்தியமான தெய்வ உள்ளத்தில் தங்குங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிரந்தரமாக நன்மையாக அமையும் என்ற அந்த உண்மையைக் கொண்டும், இனி பயில் வாழ மாட்டோம் என்ற உறுதியைக் கொண்டும் இன்று விடைபெறுவோம். இங்கு அடுத்த மாத கருத்தரங்கம் நவம்பர் 6 தேதி காலை 6:30 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை இதே காலம்.